إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد العالم الإسلام إسلامية உலகம் அல்லது இஸ்லாமிய நாடுகள் என்ற தலைப்பில் ஒரு சொற்பொழிவை கேட்பதற்கு நாம் இங்கு கூடியிருக்கின்றோம். இன்று உலகத்தில் 57 இஸ்லாமிய நாடுகள் அல்லது இஸ்லாமிய உலகம் இருப்பதாக மக்கள் பெருமைப்படுகின்றார்கள். அதே நேரத்தில் உலகத்தில் பல பாகங்களிலும் முஸ்லீம்கள் என்று சொல்பவர்கள் கொண்டு குவிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். பர்மா போன்ற நாட்டில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் கொண்டு குவிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். 57 இஸ்லாமிய நாடுகள் இருப்பதாக பெருமைப்படக்கூடிய மக்கள் இந்த நாட்டில் பர்மாவில் நடக்கின்ற இந்த அநியாயத்தை தட்டி கேட்பதற்கு ஒரு நாடும் முன்வரவில்லை என்ற ஒரு கவலையும் பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இப்படியான இந்த அநியாயங்கள் அக்குடும்பங்கள் உலகத்தில் பல பாகங்களில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இவைகளை பார்க்கின்ற மக்கள் ஒரு வரலாற்றை முன்வைக்கிறார்கள். முஅத்தசிம் பில்லா என்று ஒரு ஹலீஃபா இருந்தார். அவருடைய காலத்தில் ஒரு குஃபர் நாட்டில் ஒரு இஸ்லாமிய பெண்மணி கொடுமைப்படுத்தப்பட்டு வா முஅத்தசிம் பில்லா, முஅத்தசிம் பில்லாவே எனக்கு உதவி செய்யுங்கள் என்று குரல் கொடுத்தால் அந்த குரல் அவருக்கு எத்தி வைக்கப்பட்டது. உடனே அவர் அந்த நாட்டுக்கு படையெடுத்து அந்த முஸ்லீம் பெண்ணுக்கு நடந்த கொடுமையை தடுத்தார் என்று பல ஊடகங்களில் பேசுகின்றவர்கள் இதை சொல்லுவார்கள். இப்படியெல்லாம் இஸ்லாமிய நாடுகள் இருந்திருக்கின்றன என்று. ஆனால் இன்று இந்த பர்மாவில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டும் 57 முஸ்லீம் நாடுகள் இருப்பதாக மக்கள் பெருமைப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அந்த பர்மாவில் உள்ளவர்கள் இப்படி குரல் கொடுக்கலாம், இப்போது எங்கே அந்த முஅத்தசிம் பில்லாக்கள்? 57 நாடுகளில் இருக்கும் முஅத்தசிம் பில்லாக்கள் எங்கே? இவர்கள் உயிரோடு இருக்கின்றார்களா அல்லது இவர்கள் மரணித்து விட்டார்களா என்ற ஒரு சிந்தனை அவர்களுக்கு எழும். இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் 57 முஸ்லிம் நாடுகள் இருப்பதாக மக்கள் நம்பிக் கொண்டிருக்கின்றார்கள். உலகத்தில் இந்த இஸ்லாமிய நாடுகள் எங்கே, அந்த நாடுகள் என்ன என்றால், உதாரணமாக பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், ஈரான், சிரியா, ஈராக், குவைத், சவுதி அரேபியா, கட்டார், துபாய், பஹ்ரைன், ஈஜிப்த், சோமாலியா, நைஜீரியா, சூடான், மாலைத்தீவு, புருனை, மலேசியா, இந்தோனேசியா, இப்படி சுமார் 57 நாடுகள் உலகத்தில் காணப்படுகின்றன. அதிகமாக ஆசியாவிலும், குறைவாக ஆப்பிரிக்காவிலும். ஆசியா ஐரோப்பா இரண்டுக்கும் இடையில் துருக்கி என்ற நாடும் காணப்படுகின்றது. இப்படி இந்த 57 இந்த நாடுகள் இருக்கக்கூடிய நேரத்தில் நாங்கள் பார்க்கின்றோம், உலகத்தில் இந்த முஸ்லீம்கள் என்று சொல்பவர்களுக்கு எவ்வளவு அநியாயங்கள் நடக்கின்றது. சுட்டு கொல்லப்படுகின்றார்கள், குண்டு வைத்து கொல்லப்படுகின்றார்கள். இதேபோன்று உயிரோடு நெருப்பில் போட்டு எரிக்கப்படுகிறார்கள். ஒரு நாட்டில் வாழ முடியாமல் இன்னொரு நாட்டுக்கு செல்வதற்கு கப்பலிலே ஏறி செல்லும் போது கடலிலே தாண்டு பல்லாயிரக்கணக்கானவர்கள் மரணித்திருக்கின்றார்கள். இவைகளையெல்லாம் பார்க்கும்போது மனிதருடைய உள்ளங்களில் ஒரு சந்தேகம் ஏற்படுகின்றது. இந்த 57 நாடுகளும் இஸ்லாமிய நாடுகள் தானா? 57 இஸ்லாமிய நாடுகள் இருந்தால் இப்படி இந்த முஸ்லிம்கள் என்று சொல்பவர்களுக்கு உலகத்தில் கொடுமை நடக்குமா? அந்த முஅத்தசிம் பில்லாவை போன்று இவர்கள் ஏன் இல்லை? இவர்கள் முஸ்லீம்களா, முஸ்லீம்கள் இல்லையா, முஸ்லீம் நாடுகளா அல்லது முஸ்லீம் நாடுகள் இல்லையா என்ற ஒரு சந்தேகம் நிச்சயமாக ஏற்படும், அனைவருக்கும் ஏற்படுகின்றது. எனவே இவ்வளவு கொடுமைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த காலத்தில் இன்று காணப்படும் இந்த 57 நாடுகளும் உண்மையில் முஸ்லீம் நாடுகள் தானா என்பதை இந்த உரையில் மக்களுக்கு தெளிவுபடுத்துவதுதான் இதனுடைய மைய கருத்து. இந்த 57 நாடுகளும் முஸ்லீம் நாடுகள்தானா இல்லையா என்று ஒருவர் புரிந்து கொள்வதற்கு இஸ்லாமிய நாடு என்றால் என்ன என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். இஸ்லாமிய நாடு என்றால் என்ன? அந்த இஸ்லாமிய நாடு எப்படி இருக்கும்? அதனுடைய வடிவம் என்ன? அங்குள்ள மக்களுடைய நிலைப்பாடு என்ன என்பதை குர்ஆன் ஹதீஸ் ஒளியில் நாம் விளங்கிக் கொண்டால் இந்த 57 நாடுகளும் இந்த நாடுகளின் நிலைமை என்ன என்பது வெளிச்சத்துக்கு வந்துவிடும். இப்போது ஒரு இஸ்லாமிய நாடு எப்படி இருக்கும் அல்லது இஸ்லாமிய நாடுகள், இஸ்லாமிய உலகம் எப்படி இருக்கும் என்பதை நாம் குர்ஆன் ஹதீஸ் ஒளியில் பார்க்க வேண்டியிருக்கிறது. ஒரு இஸ்லாமிய நாடு என்று சொன்னால் முதலில் அந்த நாட்டிற்கு, அந்த இஸ்லாமிய நாடு என்றால் அதற்கு ஒரு இடம் இருக்கும், ஒரு பூமி. உதாரணமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில், அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி, முஆவியா போன்ற அந்த ஹலீஃபாக்களுடைய காலத்தில் இந்த மதீனா என்ற அந்த இடம் அவர்களுக்கு சொந்தமாக இருந்தது. முதலில் ஒரு இடம் இருக்க வேண்டும். அந்த இஸ்லாமிய நாட்டிற்கு ஒரு தலைவர் இருப்பார், அவரே ஹலீஃபா என்றும், அமீர் என்றும், இமாம் என்றும், சுல்தான் என்றும், வாலி என்றும், ராயி என்றும் அவரை சொல்லப்படும். இப்படி அவர் அழைக்கப்படுவார். இப்படி ஒருவர் இருப்பார். அந்த அமீருக்கு அங்கு இருக்கக்கூடிய முழு மக்களும் கட்டுப்பாட்டில் இருப்பார்கள். விருப்பு வெறுப்பிலே அவருக்கு கட்டுப்படுவார்கள். பாவம் இல்லாத விடயங்களில் விருப்பு வெறுப்பில் அவருக்கு கட்டுப்பட்டுக் கொண்டிருப்பார்கள். அங்கு இருக்கக்கூடியவர்கள் தங்களை முஸ்லீம்கள் என்று மட்டுமே அழைத்துக் கொள்வார்கள். வேறு பெயர்களை கொண்டு தௌஹீத்வாதி, சுன்னத்துல் ஜமாஅத், ஷாஃபி ஹனஃபி மாலிக் ஹம்பலி என்று, தப்லீக் என்று இப்படி அவர்கள் சொல்லிக்கொள்ள மாட்டார்கள். தங்களை முஸ்லீம்கள் என்று மட்டுமே அவர்கள் சொல்லுவார்கள், அல்லாஹ் குர்ஆனில் கூறியிருப்பது போன்று. அடுத்தது அந்த இருக்கக்கூடிய அவர்களுக்கு மத்தியில் இஸ்லாமிய சகோதரத்துவம் இருக்கும். சண்டை, சச்சரவு, அடிகுடி, போட்டி, பொறாமைகள் பெரும்பாலும் காணப்பட மாட்டாது. இதேபோன்று அங்கு பிரிவுகள் காணப்பட மாட்டாது. சுன்னத்துவல் ஜமாத் என்று ஒரு பிரிவு, ஷாஃபி மதுஹப் என்று ஒரு பிரிவு, தௌஹீத் என்று ஒரு பிரிவு, அதற்குள் ஒரு 10-15 பிரிவுகள், இப்படி பல பிரிவுகள் காணப்படாது. ஒரு ஜமாஅத் தான் இருக்கும், அது ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்று அதை அழைக்கப்படும். அவர்களில் அந்த கூட்டமைப்பு இருக்கும், பிரிவு காணப்பட மாட்டாது. அவர்களுக்கு மத்தியில் மிக முக்கியமாக இந்த பைஅத் என்று ஒன்று இருக்கும். அந்த தலைவரிடத்தில் ஒருவர் வந்து வலது கையை கொடுத்து அவருடைய கையை பிடித்து, ஆண்களாக இருந்தால் ஒரு பைஅத் எடுப்பார்கள், சத்திய பிரமாணம் செய்தால் அவர்கள் முஸ்லிம்கள். யார் அவரிடத்தில் பைஅத் செய்யவில்லையோ அவர்கள் ஜாஹிரியத்தில் மரணிப்பார்கள். யார் அந்த பைஅத்தை முறித்துக் கொண்டு செல்கின்றாரோ அவர் முர்த்ததாகி விடுவார், நிரந்தர நரகம். யார் அந்த சத்தியத்தை, அந்த கூட்டத்தை, அந்த நாட்டை எதிர்க்கின்றாரோ அவர் காஃபிராக இருப்பார். இப்படி இந்த இஸ்லாமிய நாட்டிற்குரிய அடையாளங்கள் இவைகள் இன்னும் இருக்கின்றன. அங்கு இருக்கக்கூடியவர்கள் எத்தனை கோடி இருந்தாலும் சரி, ஆண்கள் பெண்கள் அனைவரும் தொழுகையை நடத்துவார்கள் ஜமாஅத்தோடு. அந்த இமாம் அவர்களை தொழுகையாளிகளாக மாற்றுவார் பைஅத் செய்தவுடன். நோன்பு அங்கு காணப்படும், ஜகாத்து காணப்படும். இன்றைக்கு உலகத்தில் 10% தான் தொழுகிறார்கள் முஸ்லீம் என்று சொல்பவர்கள். 10% தான் நோன்பு நோட்பார்கள், ஜகாத்து கிடையாது. இன்று உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த 200 கோடி மக்களும் முஸ்லீம் என்று சொல்பவர்கள் ஜகாத்தை திரட்டினால் உலகத்தில் இருக்கக்கூடிய முழு மக்களுக்கும் ஒருவருக்கு 10 லட்சத்துக்கு மேல் கொடுக்கலாம், ஆனால் ஜகாத்து கிடையாது. அங்கு ஜகாத்து காணப்படும். இதே போன்று அங்கு முழு சுதந்திரம் இருக்கும். சுதந்திரம் என்றால் என்ன? ஒருவர் அந்த காணி பூமி எல்லாம் அல்லாஹ்வுக்குரியது. ஒருவர் விரும்பினால் 10 ஏக்கர், 20 ஏக்கர், 30 ஏக்கர் காணியை வெட்டி அவர் அதில் விவசாயம் செய்து சொந்தமாக்கிக் கொள்வார். ஹலீஃபாவால் அதை தடுக்க முடியாது. இது பூமி, அல்லாஹ்வுடைய பூமி. இதே போன்று அந்த இஸ்லாமிய நாட்டில் தங்கம், வெள்ளி, மாணிக்கம், மரகரம் இவைகளிலே ஒரு முஸ்லீமுக்கு சுதந்திரம் இருக்கும். அந்த இஸ்லாமிய அந்த நாட்டுக்கு பல நாடுகள் இருக்கும். உதாரணமாக இஸ்லாமிய நாடு அந்த ஹிலாபத்து மதினாவில் இருக்கிறது வைத்துக் கொள்வோம். எகிப்தும், எகிப்து என்ற நாடும் அந்த ஹலீஃபாவுக்கு கட்டுப்பட்டு இருக்கிறது என்றால், மதினாவில் இருந்து மாணிக்கம், மரகரம், தங்கம், வெள்ளி போன்றவைகளை எவ்வளவு எத்தனை கிலோ வேண்டுமானாலும் இவர் எடுத்துக்கொண்டு போய் எகிப்தில் விற்பார். விட்டுவிட்டு பணத்தை கொண்டு வருவார், அல்லது பொருள்களை வாங்கி கொண்டு வருவார். இவரை யாராலும் தடுக்க முடியாது, ஹலீஃபா தடுக்க மாட்டார். அவரை செக் பண்ணுவதற்கு யாருமே இருக்க மாட்டார்கள். இதே போன்று திருமண விஷயத்தில் ஒருவர் விரும்பினால் 1, 2, 3, 4 திருமணங்கள் அவர் முடித்துக் கொள்ளலாம், ஹலீஃபாவால் தடுக்கவே முடியாது. இது அல்லாஹ் அனுமதித்த ஒன்று. இதே போன்று பெரும்பெரும் சந்தைகளில் நீங்கள் போய் பார்த்தால் அடிமைகள் அங்கு விற்கப்பட்டுக் கொண்டிருப்பார்கள், ஆண்கள் பெண்கள். விரும்பியவாறு விலை கொடுத்து வாங்கி அவர்களை வேலைக்கு அமர்த்திக் கொள்ளலாம். பெண்களை விலை கொடுத்து எத்தனை பெண்களையும் வாங்கி தங்களுடைய மனைவிகளாக அவர்களை பாவிக்கலாம். அல்லாஹ்வுக்காக வேண்டி அவர்களை உரிமையிடலாம். இப்படியெல்லாம் அந்த இஸ்லாமிய நாடு என்பது இருக்கும். இதேபோன்று அந்த நாட்டில் நீங்கள் பார்த்தால் மதுபானம், விபச்சாரம், டான்ஸ் கிளப்புகள், மியூசிக் இசை போன்றவர்கள் காணப்பட மாட்டார்கள். இவைகள் எதுவுமே அந்த நாட்டில் இருக்காது. இதே போன்று பாஸ்போர்ட், கடவுச்சீட்டு, அடையாள அட்டை, வாகனம் ஓட்டுவதற்கு லைசன்ஸ், இது எதுவுமே அங்கு தேவைப்படாது, அங்கு இருக்காது. இதெல்லாம் தேவையில்லை. ஒருவர் வாகனம் ஓட்டலாம், அந்த நாட்டுக்குள் இருக்கக்கூடிய 8 நாடுகளுக்கும் பாஸ்போர்ட் இல்லாமல் போகலாம். வேண்டிய இடத்தில் அவர் சுற்றுவார், அவருக்கு இந்த அடையாள அட்டை தேவைப்படாது, அப்படி ஒன்று இருக்காது. இதே போன்று வட்டி, இன்சூரன்ஸ், பினன்ஸ், இதெல்லாம் அங்கு காணப்பட மாட்டார். எல்லா மக்களும் அங்கு இருக்கக்கூடிய முஸ்லீம்கள், முஸ்லீம் அல்லாதவர்கள் எல்லாம் அவர்கள் ஒற்றுமையாக வாழ்வார்கள். சரி சமமாக அவர்கள் அங்கு ஆட்சி செய்யப்படுவார்கள். எந்த வித்தியாசம் இருக்காது. ஒருவர் விரும்பினால் பைஅத் செய்து முஸ்லீமாக இருக்கலாம். ஒருவர் விருப்பம் இல்லை என்றால் அந்த நாட்டுக்கு ஒரு குறிப்பிட்ட வரியை கட்டிவிட்டு அவர் அந்த நாட்டில் சுதந்திரமாக வாழ்வார். அவருடைய மதத்தை, மார்க்கத்தை பின்பற்றிக் கொண்டிருப்பார். அவர் மாற்று மதத்தில் உள்ளவர் என்று யாராவது ஒருவர் அவரை கொலை செய்தால் அவர் சுவர்க்கத்தின் வாடகை கூட நுகர மாட்டார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த அளவு அவர்களுக்கு பாதுகாப்பு இருக்கும் அந்த இடத்தில். இதேபோன்று இதைத்தான் சில சிறங்களுக்கு முன்பு இலங்கை ஜனாதிபதி ஒரு இடத்தில் பேசியிருந்தார். என்னுடைய ஆட்சியில் இந்த நாட்டில் எல்லா மக்களும் சமமானவர்களே, மதம் என்று அந்த வித்தியாசம், ஜாதி பேதம் எதுவுமே கிடையாது என்று ஒரு உண்மையான ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார். இதுவரைக்கும் அப்படியான ஒரு உரையை நாங்கள் கேட்டதே கிடையாது. எந்த நாட்டிலும் இப்படி இல்லை. எல்லா நாடுகளிலும் துவேஷம் இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். ஒரு மதத்தார் இன்னொரு மதத்தாரை கொண்டு குவிக்கின்றார்கள், அவர்களை அழிக்கின்றார்கள். நாங்கள் ஊடகங்கள் மூலம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு பெருமதியான ஒரு ஒரு வார்த்தையை இலங்கை ஜனாதிபதி கூறியிருக்கின்றார். இது இஸ்லாமிய கருத்து. இது ஒரு இஸ்லாமிய நாடு இருந்தால் அங்கு எல்லா மக்களும் இப்படி வாழ்வார்கள். எனவேதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அப்படி இருக்கக்கூடிய ஒரு மாற்று மதத்தவரை ஒரு முஸ்லீம் கொலை செய்தால் அவர் சுவர்க்கத்தின் வாடகையை கூட அவர் அளிக்க மாட்டார் என்று சொன்னார்கள். உலகத்தில் எங்கிருந்தும் ஒருவர் அந்த நாட்டுக்கு வரலாம். அவரை எல்லையிலே செக் பண்ணப்பட மாட்டாது. விரும்பினால் பைஅத் செய்வார், இல்லை அவருடைய மதத்தை பின்பற்றிக் கொண்டு அங்கு இருப்பார். எந்த தடையும் அங்கு இருக்காது. இதேபோன்று அந்த இஸ்லாமிய நாட்டில், இஸ்லாமிய உலகத்தில் போலீஸ், நேவி, கடற்படை, ஆகாயப்படை, எந்த படையும் அங்கு இருக்காது. கலீஃபா ஒருவர், ஒரு தலைவர் ஆட்சி செய்து கொண்டிருப்பார். இப்படியான இந்த கடற்படை, ஆகாயப்படை, தரைப்படை எதுவுமே அங்கு இருக்காது. இன்று உலகத்தில் ஒருவர் எப்படி சோதிக்கப்படுகின்றார், அவருடைய பொருட்கள், அவர் கையிலே கொண்டு போகின்ற பேக், விமான நிலையங்களில் எப்படி ஒருவர் சோதிக்கப்படுகின்றார், செக் பண்ணப்படுகின்றார். பெண்களுடைய ஆடைகள் எல்லாம் கலட்டி சோதிக்கப்படுகின்றது. அது அந்த இஸ்லாமிய நாட்டில் இருக்காது. ஒரு முஸ்லீமை செக் பண்ண முடியாது, சோதிக்க முடியாது. எல்லா பெண்களும் உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் தங்களை மறைத்து பர்தா அமைப்பிலே அங்கு இருப்பார்கள். எல்லா முஸ்லீம்களும் தாடி வைக்க வேண்டும் என்று ஹலீஃபா கட்டளையிடுவார். கரண்டைக்கு கீழ் யாராலும் உடுத்த முடியாது. வேண்டிய நாட்டிற்கு ஒருவர் செல்லலாம், கலிபாவிடத்தில் அனுமதி கிடையாது. இன்று உலகத்தில் இருப்பது போன்று எந்த பாஸ்போர்ட்டும் அவர்களுக்கு இருக்காது. வேண்டிய நாட்டுக்கு அவர்கள் செல்லலாம், வேண்டிய பொருட்களை எடுத்துக்கொண்டு செல்லலாம். அதே நேரத்தில் அந்த நாட்டில் எந்த பிரிவும் காணப்பட மாட்டாது. இன்று எத்தனை பிரிவுகள், 73 நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இப்படிப்பட்ட எந்த பிரிவும் அங்கு காணப்பட மாட்டாது. முஸ்லீம்கள் இருப்பார்கள், அந்த தலைவருக்கு கட்டுப்பட்டு இருப்பார்கள். அந்த அமைப்புக்கு ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்று சொல்லப்படும். ஷாஃபி, ஹனஃபி, ஹம்பலி, மாலிக்கு, ஷியா, ஜெய்தியா, நுசைரியா, இப்படி இஸ்மாயிலியா, எந்த பிரிவும் அங்கு காணப்பட மாட்டார். எந்த ஒரு பிரிவையும் அவர் அனுமதிக்கவும் மாட்டார். இதேபோன்று கட்சிகள் இருக்க முடியாது. எந்த கட்சியும் அந்த இஸ்லாமிய நாட்டில் இருக்காது. அந்த ஹலீஃபா அனுமதிக்கவே மாட்டார். அனைவரும் ஒரு தலைவருக்கு கட்டுப்பட்டு இருக்க வேண்டும். தொழுகையை நீங்கள் பார்த்தால் 200 கோடி மக்கள் இருந்தாலும் அனைவருடைய தொழுகையும் ஒரே விதமாகத்தான் இருக்கும், அனைவருடைய நோன்பும் ஒரே விதமாகத்தான் இருக்கும். இன்று அப்படி இல்லை. சவுதி அரேபியாவில் சென்று பார்த்தால் ஒருவர் தொழுகின்றார், ஒருவர் நெஞ்சியிலே கை கட்டுகின்றார், ஒருவர் தொப்புளுக்கு மேல் கட்டுகின்றார், ஒருவர் கீழே கட்டுகின்றார், ஒருவர் கையை விடுகின்றார், ஒருவர் உசல்லி ஃபர்லு லுஹ்ரி அர்பா ரகாத்தின் என்று சொல்லி தொழுகின்றார், ஒருவர் இது பித்அத் என்று கூறுகின்றார், ஒருவர் நோம்பிலே நவைத்து சௌமகத்தின் அன் அதாஇ ஃபர்லு ரமலான என்று ஓதுகின்றார், ஒருவர் ஓதுவதில்லை இது பித்அத் என்று சொல்லுகின்றார்கள், ஒரு இயக்கம் இன்னொரு இயக்கத்துடைய பள்ளியை அடித்து நொறுக்குகின்றார்கள், உடைக்கின்றார்கள். இப்படியெல்லாம் நாங்கள் பார்க்கின்றோம். இது அந்த இஸ்லாமிய நாட்டிலே இப்படியான ஒரு பிரிவுகளை உங்களால் பார்க்கவே முடியாது. மதுஹபுகளும் இருக்காது, ஒரே தொழுகை ஒரே நோன்பு தான் அங்கு இருக்கும். ஒருவர் திருடிவிட்டார், சரியான சாட்சிகளை கொண்டு நிரூபிக்கப்பட்டால் மக்களுக்கு மத்தியில் அவருடைய கை வெட்டப்படும். ஒருவர் திருமணம் முடித்துவிட்டு அவர் மானக்கேடான விஷயத்தில் ஈடுபட்டு 4 சாட்சிகளை கொண்டு நிரூபிக்கப்படுகிறது, அல்லது அவராக வந்து ஏற்றுக்கொண்டால் அவரை கல்லறிந்து கொல்லப்படும். திருமணம் முடிக்காத ஒருவர் இப்படி செய்தால் அவருக்கு 100 கசையடி அடிக்கப்படும். ஒருவர் மதுபானம் குடித்து விட்டார், மதுபானம் இருக்காது, ஏதோ ஒரு வகையில் கடவுள் அவர் வடித்து ஏதோ செய்து குடித்து விட்டார், பிடிக்கப்பட்டது நிரூபிக்கப்பட்டது என்றால் அவருக்கு 40 கசையடி அடித்து ஒரு குடி மண் அவருடைய முகத்திலே அள்ளி போடப்படும். 40 நாட்களுக்கு அவருடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அவருடைய வயிற்றில் அந்த மதுபானம் இருக்கும் போது மரணித்தால் அவர் ஜாஹிலியத்தில் மரணிப்பார். ஒரு முறை, 2 முறை, 3 முறை அவருக்கு இந்த தண்டனை கொடுக்கப்படும். 4வது முறை அகப்பட்டால் ஃபக்துலூஹு, அவரை கொன்று விடுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இது அந்த இஸ்லாமிய நாட்டிலே இப்படி நடக்கும். இதே போன்ற அந்த நாடு இஸ்லாமிய நாட்டுடைய இந்த பரக்கத்தை பாருங்கள் எப்படி என்று. மிருகங்கள், ஆடு மாடு ஒட்டகம், இவைகளை பகலிலே அவிழ்த்து விடலாம், அது எங்கும் போய் மேயும், யாராலும் தடுக்க முடியாது. இரவிலே அவைகளை நாம் கட்டி வைக்க வேண்டும். இதே போன்று ஒரு பிரச்சனை ஏற்பட்டுவிட்டது, 2 பேர் மனிதர்கள் என்ற வகையில் பிரச்சனை ஏற்படும், கொடுக்கல் வாங்கல் அடிப்படி வந்தால் இன்று உலகத்தில் நடப்பது போன்று காவல்துறைக்கு செல்வது அங்கு முறைப்பாடு வைப்பது அங்கு இருக்காது. அந்த நாட்டில் இஸ்லாமிய ஆட்சியில், இஸ்லாமிய நாட்டில் இப்படி இருக்காது, காவல் நிலையமே இருக்காது. அப்ப என்ன, ஒவ்வொரு இடத்திலும் ஒரு பள்ளி இருக்கும், அங்கு ஒரு அமீரை தெரிவு செய்யப்படும். பிரச்சனை வந்து விட்டது, இன்று நீதிமன்றங்களுக்கு சென்று மணிக்கணக்கிலே காத்திருப்பது போல் இருக்காது. பேரை கூப்பிடும் போது ஒரு 2 நிமிஷம் தாமதித்து விட்டது, உடனே வரண்ட். இதெல்லாம் அங்கு இருக்காது. 2 பேருக்கு பிரச்சனை வந்து விட்டது வைத்துக் கொள்ளுங்கள் அடிகுடி, அந்த 2 பேரில் ஒருவர் வாதி அந்த அமீரிடத்தில் சென்று முறைப்பாடு வைப்பார், உடனே அந்த பிரதிவாதி அழைக்கப்படுவார், 2 பேருக்கும் கதிரை போடப்படும், உட்காருவார்கள். அமீர் அவர்தான் நீதிபதி, கேட்பார், சகோதரர்களே என்ன உங்களுக்குள் நடந்தது? வாதி சொல்லுவார், அமீர் இவர் எனக்கு அடித்து விட்டார். உடனே கேட்பார், சகோதரே இவர் உங்களுடைய சகோதரர், ஏன் அடித்தீர்கள்? சொல்லுவார், அவர் ஏசி விட்டார். கேட்பார், சகோதரே இவர் உங்களுடைய முஸ்லிம் சகோதரர், ஏன் இவரை ஏசினீர்கள் என்று இப்படி விசாரித்து விட்டு சொல்லுவார், என்ன செய்ய போகின்றீர்கள் நீங்கள்? அல்லாஹ்வுக்காக வேண்டி உங்களுடைய சகோதரரை மன்னிக்கின்றீர்களா, அல்லது பழிக்கு பழி வாங்க போகின்றீர்களா என்று கேட்பார். அவர் அல்லாஹ்வுக்காக மன்னிக்கின்றேன் என்று சொல்லுகின்றார். சரி, மன்னித்து விடப்படும். இல்லை, பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்று சொன்னால் அவர் செய்தது போன்று இவர் செய்வார். பிறகு 2 பேரும் கையை கொடுப்பார்கள், முசாபா செய்து சலாம் சொல்லிக் கொண்டு சகோதரர்களாக வீட்டுக்கு செல்வார்கள். இதுதான் இஸ்லாம். இஸ்லாமிய விசாரணை இதுதான். உலகத்தில் எங்கேயாவது நீங்கள் பார்க்கிறீர்களா? உலகத்தில் எங்கேயுமே இல்லை. ஆனால் இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீனிலே வந்தால் அப்படி நடக்கும், நீங்கள் பார்க்கலாம் அல்ஹம்துலில்லாஹ் என்று. எனவே இப்படி பிரச்சனைகள் வரும்போது காவல் நிலையங்களுக்கு செல்வது இஸ்லாத்திலே கிடையாது. அது இந்த நாடுகள், இந்த 57 நாடுகளிலும் இப்படித்தான் வைத்திருக்கிறார்கள். முஸ்லீம் நாடுகள் என்று சொல்லுகின்றார்கள். இவருடைய நடவடிக்கைகளை எல்லாம் குஃபுரியத்தான நாட்டில் இருக்கக்கூடிய சட்ட திட்டங்கள் தான் இருக்கின்றது. பெரிய ஒரு சந்தோஷமான ஒன்று இஸ்லாமிய அந்த நாட்டிலே, சிறைச்சாலை என்று ஒன்று இருக்காது, சிறைச்சாலை கிடையாது. இன்று பாருங்கள், இந்த 57 நாடுகளிலும், மற்ற நாடுகளை விடுங்கள், இவர்கள் தங்களை முஸ்லீம் என்று சொல்லுகின்றார்கள். குறிப்பாக வெளிநாடுகளுக்கு தொழிலுக்காக போனவர்களுக்கு தெரியும், ஒவ்வொரு நாட்டிலும் பயங்கரமான சிறைச்சாலைகள் கட்டி வைத்திருக்கிறார்கள். குற்றம் செய்தால் அவர்களை 10 வருடம், 20 வருடம், 30 வருடம், 10 வருடம் சிறை, அதற்கு பிறகு 1000 கசையடி, 10 வருடம் சிறை, அதற்கு பிறகு கல்லறிந்து கொல்லப்படும், கழுத்து வெட்டப்படும், 5 வருடம் சிறை, அதற்கு பிறகு கைவட்டப்படும். இப்படி பல கொடுமைகளை நாங்கள் இந்த உலகத்திலே பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இஸ்லாமிய நாடு கிடையாது. எனவே இப்படிப்பட்ட இந்த கொடுமைகள் இந்த இஸ்லாமிய நாடு என்று சொல்லப்படக்கூடிய நாடுகளிலே நாங்கள் கண்கூடாக நாங்கள் கண்டுகொண்டிருக்கின்றோம். தொழில் வாய்ப்புக்கு சென்றவர்கள் பார்ப்பார்கள், இது இஸ்லாமா? இஸ்லாத்தில் ஒரு முஸ்லீமை அடைத்து வைக்கலாமா? என்ன நடந்தாலும் உடனே கூப்பிட்டு விசாரிக்கப்படும். களவெடுத்தார், அவர் மன்னித்தால் சரி, இல்லை கைவெட்டப்படும். கொலை செய்து விட்டார், மன்னித்தால் சரி, இல்லை என்றால் 100 ஒட்டகம் அவருக்கு கொடுக்கப்படும். அவரிடத்தில் இல்லை என்றால் பைத்துல் மால் கொடுக்கும். அதுவும் நடக்கவில்லை என்றால் அங்கனே அவருடைய கழுத்து வெட்டப்படும். விஷயம் முடிந்து விட்டது. ஒரு முஸ்லீமை சிறையிலே கொண்டு அடைத்து அவரை சித்திரை செய்வது இஸ்லாத்திலே கிடையாது. ஆச்சரியப்படுவீர்கள், இப்படி ஒரு நாடு எங்கே என்று ஒரு கேள்வி இப்போது உங்களுக்கு தோண்டிக் கொண்டிருக்கும். இருக்கிறதா இப்படி ஒரு நாடு? இஸ்லாமிய நாடு எங்குமே கிடையாது. இதே போன்று ஒருவர், ஒரு வாலிபர் இருக்கிறார், திருமணம் முடிக்க வேண்டும், பணம் இல்லை. அவரை அமீர் அழைப்பார், என்ன பிரச்சனை சொல்லுவார், அவருக்கு எவ்வளவு தேவைப்படுகின்றது பார்ப்பார். ஒரு வீடு கட்ட 10 லட்சம், அவருடைய தொழிலுக்கு 2 லட்சம், பைத்துல்மா நிறைந்து வலியும். அப்படி ஒரு இஸ்லாமிய நாடு வந்தார், வலியும். இன்றைக்கு பாருங்கள், இந்த அரபு நாடுகளிலே பணத்தை என்ன செய்வது என்று தெரியாமல் பல லட்சக்கணக்கான திருகங்களை செலவு செய்து கொண்டு நோன்பு சிறப்பதற்கு மேலே செல்கின்றார்கள். ஆகாயத்துக்கு கப்பலை வாடகைக்கு அமர்த்தி கொண்டு கடலுக்குள்ளே போய் திருமணம் முடிக்கின்றார்கள். என்ன செய்வது என்று அவர்களுக்கு தெரியவில்லை. ஒரு அல்லாஹ்வுடைய அந்த ஒரு முஸ்லீம் நாடு இருக்கும் என்றால் அந்த வாலிபருக்கு எவ்வளவு தேவைப்படும் என்று பார்த்து பைத்துல் மால் வலியும் அவருக்கு அந்த பணம் கொடுக்கப்படும். மிக முக்கியமான ஒரு விடயம் தான் திருப்பி திருப்பி சொல்கின்றேன், ஒரு ஜமாஅத்தான் அங்கே இருக்கும். இன்று பாகிஸ்தானுக்கு பாருங்கள், 72 கூட்டம் இருக்கும். இந்தோனேசியா, பங்களாதேஷ், அடி புடி பொம்ஸ் வைக்கிறார்கள், தொழுது கொண்டிருப்பவர்களுக்கு பொம்ஸ் வைத்து நூற்றுக்கணக்கானவர்கள் மாண்டு மடிகின்றார்கள். என்ன காரணம்? பிரிவுகள். ஒரு கூட்டம் இருந்தால் இந்த பிரச்சனை வராது. இது முஸ்லீம்களாக இருப்பார்கள், சகோதரத்துவம் அவர்களுக்கு மத்தியில் இருக்கும். இப்படியான நிலைமைகளை உங்களால் பார்க்க முடியாது. இதே போன்று மதரசாக்கள் இருக்கும். மதரசாக்களிலே ஆண்கள் வேறு, பெண்கள் வேறு, பிரித்து அங்கு வைக்கப்படும். வைத்தியசாலை, இன்று பாருங்கள் என்ன கொடுமை உலகத்திலே. ஒரு பெண் குழந்தை கிடைப்பதாக இருந்தால் சுமார் 20,000 ரூபாய் அவளுக்கு செலவாகின்றது. அங்கு போனால் ஏச்சி பேச்சு, 3 குழந்தைகளுக்கு மேல் பெற முடியாது. இப்படி எல்லாம் இருக்கும். இஸ்லாமிய ஒரு நாட்டில் இது கிடையாது. விரும்பினால் வீட்டில் பெறுவார்கள், விரும்பினால் வைத்தியசாலைக்கு செல்வார்கள். பெண்களுக்கு பெண்கள், ஆண்களுக்கு ஆண்கள் டாக்டர்மார்கள் இருப்பார்கள். இப்படியெல்லாம் இந்த கலப்படம் அங்கு உங்களால் பார்க்க முடியாது. இதுதான் இஸ்லாமிய ஒரு நாடு. இப்படி ஒரு நாடு உலகத்தில் இருக்கின்றதா பாருங்கள். இதை வைத்து நீங்கள் விளங்கிக் கொள்ளலாம், இன்று இருக்கக்கூடிய 57 நாடுகளும் அது இஸ்லாமிய நாடு அல்ல என்று. இப்போது இங்கு இருக்கக்கூடியவர்களுக்கு அல்லது எங்களுடைய இந்த உரையை வெளியில் இருந்து கேட்கக்கூடியவர்களுக்கு ஒரு சந்தேகம் வரும். என்ன இப்படி சொல்லுகின்றார், இஸ்லாமிய நாடு இப்படி இருக்கும் என்று? நாங்கள் வரலாறுகளை பார்த்திருக்கின்றோம், பாடசாலையிலே படித்திருக்கின்றோம், எங்களுக்கு இஸ்லாமிய நாகரிகம் என்று படித்து தரப்பட்டிருக்கின்றது. அதிலே நாங்கள் இஸ்லாமிய நாடுகளை பார்த்திருக்கின்றோம். அபூபக்கர் சித்திக், உமர், உஸ்மான், அலி, முஆவியா, யசீத், இப்படிப்பட்டவருடைய ஆட்சி இப்படி இல்லையே, இப்படி இருக்கவில்லையே, அப்ப அதுவும் இஸ்லாமிய நாடு இல்லையா என்ற ஒரு சந்தேகம் உங்களுக்கு கட்டாயம் தோன்றும். என்ன, இஸ்லாமிய நாகரிகத்திலே பாடசாலைகளிலே படித்துக் கொடுக்கப்படுகின்றது. முஆவியாவுக்கும் அலிக்கும் சண்டை இரண்டு கூட்டம், அலிக்கும் ஆயிஷாவுக்கும் சண்டை இரண்டு பிரிவு, சிஃபியின் யுத்தம் நடந்திருக்கிறது, ஜமல் யுத்தம் நடந்திருக்கின்றது, 70,000 பேர்கள் வெட்டப்பட்டார்கள், ஹசன் ஹுசேன் கொல்லப்பட்டார்கள், அவருடைய கழுத்து வெட்டி தட்டிலே வைத்து ஹலிவாவிடத்திலே கொண்டு வரப்பட்டது. இதே போன்று அலி பையத்து செய்யவில்லை அபூபக்கருக்கு, ஃபாத்திமா பையத்து செய்யவில்லை. அபூபக்கருக்கும் ஃபாத்திமாவுக்கும் பிரச்சனை ஏற்பட்டு மரணிக்கும் வரை அவர்கள் கதைத்துக் கொள்ளவில்லை என்ற வரலாறுகளை சொல்லுவார்கள். இதே போன்று யசீத் ஹலீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலை பெரிய படையை திரட்டி கொண்டு போய் மதீனாவில் இருந்த சஹாபாக்கள் எல்லாம் கொண்டு குவித்தார் என்று ஒரு வரலாறு எழுதி வைத்திருக்கிறார்கள். இதே போன்று அப்துல்லாஹி இப்னு ஜுபைர் யசீதுக்கு பையத்தை செய்யாமல் பையத்தை முறித்துக் கொண்டார். செய்த பையத்தை அவர் தனியே ஒரு ஜமாஅத்தை உருவாக்கி மக்காவிலே வைத்துக் கொண்டிருந்தார். இரண்டு ஜமாஅத்தில் முஸ்லிம் இருந்திருக்கிறது. நாங்கள் வரலாற்றை பார்க்கின்றோம், பாடசாலையிலே இஸ்லாமிய நாகரிகத்திலே படித்து தரப்படுகிறதே, இவர் என்ன சொல்லுகிறார் என்று நீங்கள் சிந்திக்கலாம், உங்களுடைய உள்ளத்தில் சந்தேகம் வரலாம். நான் சொன்னதுதான் இஸ்லாமிய நாடு. இப்படித்தான் நபியுடைய காலம், அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி, முஆவியா, யசீத், மருவான், உமர் பின் அப்துல் அசீஸ் வரைக்கும் இப்படித்தான் இருந்தது. அப்ப இந்த வரலாறுகள் எல்லாம் பச்சை பொய் என்று நான் சொல்லுவேன். இதுக்கு குர்ஆன் ஹதீஸுக்கு நேர்முரணானவைகள். சிஃபின் ஜமல் யுத்தம் நடக்கவில்லை, நடக்க முடியாது. 12 ஹலிஃபா வரை இஸ்லாம் உறுதியாகவும் பலமாகவும் இருக்கும், அனைவரும் ஒரு அமீருக்கு கட்டுப்பட்டு இருப்பார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்கிறார்கள். எனவே இந்த குர்ஆன் ஹதீஸுக்கு முரணானவைகள். சஹாபாக்கள் மிகவும் இரக்கம் உள்ளவர்கள். அவர்கள் தங்களுடைய உணவை தன்னுடைய குழந்தைக்கு கொடுக்காமல் தூங்க வைத்துவிட்டு தன்னுடைய சகோதருக்கு கொடுத்து விட்டு பட்டினியாக படுத்தவர்களா? 70,000 சஹாபாக்களை சிஃபியின் ஜமலிலே கொல்லுவார்கள். எனவே ஒரு முஸ்லீம் இதை நம்பவே கூடாது. பாடசாலையிலே படித்துக் கொடுக்கின்றார்கள் நாகரிகம், இஸ்லாமிய நாகரிகம் என்று. அதை நான் இஸ்லாமிய அநாகரிகம் என்று நான் சொல்லுவேன். இது குர்ஆன் ஹதீஸுக்கு முற்றிலும் முரணானவைகள். இது சம்பந்தமான விவரங்கள் இந்த இடத்தில் சொல்ல முடியாது. அப்படி யாருக்காவது சந்தேகம் வந்தால் அவர்கள் தனிப்பட்ட முறையில் இந்த ஜமாஅத்தை என்னையோ அமீரையோ அல்லது ஏனைய உலமாக்களை சந்தித்து உங்களுக்கு தெளிவான ஆதாரங்களை பெற்றுக் கொள்ள முடியும். எனவே இந்த இஸ்லாமிய நாடு இப்படித்தான் இருக்கும் என்று நான் சொன்னேன். இதற்கு முரணாக பல வரலாறுகள் காணப்படுகின்றன. இந்த வரலாறுகள் எல்லாம் உண்மையான வரலாறு அல்ல, அவைகளை நம்பக்கூடாது. அவைகள் குர்ஆன் ஹதீஸுக்கு முரண், பொய்யான வரலாறு என்றுதான் நம்ப வேண்டும் ஒரு முஸ்லீம். அடுத்த கேள்வி வரும், அப்ப எழுதி வைத்திருக்கிறார்களே, அறிவிப்பாளர் சரியாக இருக்கிறது என்று சொல்லலாம். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனையும் நபி வழியையும் மட்டுமே பொறுப்பெடுப்பதாக சொல்லியிருக்கின்றான். வேறு இந்த வரலாறுகளை பொறுப்படுக்கவே இல்லை. வரலாறுகளை நீங்கள் பார்த்தால் முழுக்க முழுக்க குர்ஆன் ஹதீஸுக்கு முரணான வரலாறுகளை நீங்கள் பார்க்கலாம். சூரத்துல் ஹுஜராத்திலே அல்லாஹு தஆலா கூறுகின்றான், லா தஜஸ்ஸு, துருவி துருவி ஆராயாதீர்கள். ஆனால் வரலாறு என்ன சொல்லுகின்றது, உமர் ஹத்தாபுடைய ஆட்சியில் இரவையில் தூங்க மாட்டார்களாம், விடிய விடிய பாதைகளை சுத்தி ஒவ்வொரு வீடாக சென்று காது கொடுத்து என்ன நடக்கிறது என்று பார்ப்பார்களாம். வரலாறு பேசுவார்கள் உலமாக்கள் மேடைகள் மீலாது விழா வந்தா. அப்படி காது கொடுத்து கேட்கும் போதுதான் ஒரு பெண்மணி மகளுக்கு சொல்லுகின்றால் தண்ணீரை கல ஒட்டக பாலிலே, மகள் சொல்லுகின்றால் கலக்க முடியாது. அமீருல் மோமினியனுக்கு தெரிந்தால் தண்டிப்பார், தாய் சொல்லுகின்றார், அமீர் முஃமினின் இங்கேயா பார்த்து கொண்டிருக்கிறார் ஊத்து தண்ணீரை. ஹலீஃபா பேசாமல் போய்விட்டு அடுத்த அந்த குழந்தையை அழைத்து தன்னுடைய மகனுக்கு திருமணம் முடித்து வைத்தார் என்ற ஒரு வரலாறு இருக்கின்றது. பொய் வரலாறு, நம்பவே கூடாது. குர்ஆனுக்கு முரணாக உமர் ஹத்தாப் நடக்க மாட்டார்கள். இதேபோன்று தங்களுடைய மகன் ஆசி மானக்கேடான விஷயத்தில் ஈடுபட்டு அவர்களுக்கு கசையடி அடிக்கும் போது 60 அடி அடிக்கும் போது அவர் மூத்தாகிவிட்டார். மற்ற 40 அடியை கொண்டு போய் கபருக்கு மேல உமர் ஹத்தாப் அடித்தார்கள் என்று வரலாறு சொல்லிக் கொண்டிருக்கிறது. இவைகள்லாம் குர்ஆன் ஹதீஸுக்கு முரணான வரலாறுகள், இவைகள் நம்பக்கூடாது. இப்படி இந்த சிப்பீன், ஜமல் யுத்தம், இதே போன்ற ஹர்ரா, ஹசன் ஹுசேன் வெட்டி ஹலிவாவுக்கு தலையை கொண்டு வரப்பட்டது என்ற விஷயங்கள் எல்லாம் பச்சை பொய் என்பதை நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே இஸ்லாமிய நாடு இப்படித்தான் இருக்கும். அந்த இஸ்லாமிய நாட்டிலே நீங்கள் பார்த்தால் அங்கு பிதாத்துகள் காணப்பட மாட்டாது. எனவே மிக முக்கியமான ஒன்றை ஞாபகப்படுத்துகின்றேன், அந்த இஸ்லாமிய நாடு என்று ஒன்று தோண்டிவிட்டது என்று யாருக்காவது தெரிந்து அதை பார்ப்பதாயிருந்தால் முதலில் அவர்களுடைய அடிப்படை இஸ்லாத்தின் மூலாதாரம் என்ன என்று பார்க்க வேண்டும். நான் மேலே சொன்ன விஷயங்களுடன் அல் குர்ஆனையும் ஹதீஸையும் அல்லது வஹியை மட்டும் பின்பற்றக்கூடியவர்களாக இருந்தால்தான் அது இஸ்லாமிய நாடு. ஆனால் குர்ஆன் ஹதீஸுடன் இஜ்மாஉ, கியாசு, இஸ்திஹ்ஸான், இஸ்திஸ்ஹாப், மசாலிஹுல் முர்சலா, ஷரஉ மன் கபலனா, ஃபஹ்மு ஸஹாபா, இதே போன்று தவாத்துருல் அமல் போன்றவைகளை இவர்கள் பின்பற்றினார். இன்று நாம் பார்ப்பதை போன்று 4 மதுஹபு பிரிவுகளை பார்க்கின்றோம். இப்படி பின்பற்றுகின்றார்கள். இது போன்று இருந்தால் அது இஸ்லாமிய நாடு அல்ல. முதலில் இந்த அடிப்படையை பார்க்க வேண்டும். குர்ஆன் ஹதீஸ் வஹியை மட்டும் பின்பற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். வேறு எதையும் அவர்கள் பின்பற்றக்கூடாது என்பதை நாங்கள் மனதிலே வைத்துக் கொண்டுதான் அப்படிப்பட்ட ஒரு நாடு ஏற்பட்டால் அந்த நாட்டை பார்க்க வேண்டும். அப்படியே ஒரு இஸ்லாம் என்று சொல்லிக்கொண்டு ஒரு ஜமாத் இருக்கிறது இந்த காலத்தில், அவர்களை முதலில் பார்க்க வேண்டும். இவர்கள் எதை பின்பற்றுகிறார்கள்? மதுஹபுகளையா, பிரிவின் தலைவர்களையா, குர்ஆன் ஹதீஸோடு வேறொன்றை பின்பற்றுகிறாரா என்றெல்லாம் தெளிவாக பார்க்க வேண்டும். பார்த்து குர்ஆன் ஹதீஸை மட்டும் பின்பற்றக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கும் என்றால் அந்த கூட்டத்தை தான் அல்லாஹ்வுடைய தூதர் சுவர்க்கம் செல்லும் என்று சொன்னார்கள். அது குர்ஆனும் சொல்லுகின்றது. இதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. எனவே அந்த இஸ்லாமிய நாட்டில் பிதுஅத் இருக்காது. உதாரணமாக யாசின் ஓதுவது, மீலாது விழா கொண்டாடுவது, பேர்தே பிள்ளைகளுக்கு பேர்தே கொண்டாடுவது, கூடு, கொடி, இதே போன்று மரணித்தால் அப்ப கத்தம், முதலாவது கத்தம், 3, 40, 7 வருஷ கத்தம், தல்கீன், 40 அடி வைத்து ஒரு பாத்தியா ஓதுவது, இது போன்ற இந்த பிதுஅத்துகள், சுபஹிலே குனுவத்து ஓதுவது, மீலாதுலா கொண்டாடுவது போன்ற பிதுஅத்துகள் அங்கு காணப்பட மாட்டார். பராஅத்து, ஒடுக்கத்து புதன், வெள்ளிக்கிழமை 2 பாங்கு சொல்வது, பெருநாள் தொழுகை பள்ளியிலே தொழுவது, இது போன்ற பிதுஅத்துகள் அந்த ஜமா அந்த இஸ்லாமிய நாட்டிலே காணப்பட மாட்டார். ஏன்? இவைகளெல்லாம் பிதுஅத். பிதுஅத்துகளை ஒருவன் செய்தால் அவன் சுவர்க்கம் நுழையவே மாட்டான், அவன் நிரந்தர நரகத்தை அடைவான். ஹவுதுல் கௌதரில் அவனுக்கு தண்ணீர் கிடைக்காது, நரகத்திலே தூக்கி எறியப்படுவான். எனவே இந்த பிதுஅத்துகள் அங்கு இருக்காது. உடனே ஒருவருக்கு சந்தேகம் வரும், வெள்ளிக்கிழமை 2 பாங்கு கூடாது என்று பிதுஅத் என்று சொல்லுகின்றீர்கள், 3வது ஹலீஃபா உஸ்மான் இப்னு அஃபான் இந்த பாங்கை ஆரம்பித்து இன்றைக்கு முழு உலகத்திலும் சொல்லப்படுகிறது என்ற ஒரு சந்தேகம் உங்களுக்கு எழும்பலாம். எனவே நான் சொன்னேன், குலஃபாக்கள், சஹாபாக்கள் பிதுஅத்தை செய்யவே மாட்டார்கள். இப்படி ஒரு பாங்கை உஸ்மான் உருவாக்கவே இல்லை. இது வெறுமனே வரலாற்றில் எழுதப்பட்டிருக்கிறது. எனவேதான் இந்த ஜமாஅத்துல் முஸ்லிம் என்று சொல்லக்கூடிய நாங்கள் அந்த வெள்ளிக்கிழமை ஒரு அதான் தான் சொல்லுவோம். இதுதான் நபி வழி. அல்லாஹ்வுடைய தூதர் மிம்பரில் வந்து உட்கார்ந்தால் ஒரு பாங்கு சொல்லப்படும், 2 பாங்கு அவருடைய காலத்திலே கிடையாது. உஸ்மான் அவர்கள் இப்படி செய்தார்கள் என்பதும் ஒரு பொய் வரலாறு, அதை நம்பவே கூடாது. அறிவிப்பாளர் பட்டியல் சரியாக இருந்தாலும் அதை அல்லாஹ் பாதுகாப்பதாக சொல்லவில்லை. எனவே ஒரு ஹலீஃபா ஒரு பிதத்தை செய்ய மாட்டார்கள் என்ற நம்பிக்கை ஒவ்வொரு முஸ்லீமுடைய உள்ளத்திலும் வர வேண்டும். அப்ப இப்படிப்பட்ட பிதத்தில் அங்கு இருக்காது. இதே போன்ற அந்த இஸ்லாமிய நாட்டிலே ஷிர்க்கும் இருக்காது. இதே போன்ற அந்த நாட்டிலே ஷிர்க் என்பதும் மருந்துக்கு கூட அந்த நாட்டில் ஷிர்க் இருக்க முடியாது. அதுதான் இஸ்லாமிய நாடு. உதாரணமாக கபூர் வணக்கங்கள், ஷிர்க்கு குஃபர் இருக்காது. கபூர் வணக்கங்கள் இன்றைக்கு உலகத்தில் 57 நாடுகளிலும் இன்று அவுலியாக்கள் என்ற பெயரில், நபிமார் என்ற பெயரில் கபூர்களை கட்டி வணங்கி கொண்டிருக்கிறார்கள். பாகிஸ்தான், எகிப்து, இந்தோனேசியா போன்ற நாடுகளில் நீங்கள் சென்று பார்த்தால், பங்களாதேஷ், எங்கு பார்த்தாலும் கபூர்கள். இரடிக்கொண்டு விழுந்தாலும் ஒருவன் கபரில்தான் விட வேண்டும் பாகிஸ்தானில். அப்படி கபர்களை நீங்கள் சென்று பார்க்கலாம் அங்கு. இது ஷிர்க்கு. இப்படி ஒன்று இருக்காது. சூனியம் இருக்காது, சாஸ்திரம் இருக்காது, தாயத்து கட்டுவது அங்கு இருக்காது. 57 தலைவர்கள் இருக்க மாட்டார்கள். 57 தலைவர்கள் இன்றைக்கு உலகத்தில், இது இஸ்லாம் அல்ல, ஒரு தலைவர் தான் முழு உலகத்துக்கும் இருப்பார். இப்படி இருப்பது ஷிர்க். இன்றைக்கு சவுதியில ஒரு தலைவர், பாகிஸ்தான் ஒரு தலைவர், இந்தோனேஷியாவுக்கு ஒரு தலைவர் இருக்கின்ற ஜனாதிபதிகள் என்று, இது குர்ஆன் ஹதீஸில் ஷிர்க்கானவைகள். அந்த அப்படி இருப்பவர்கள் சொர்க்கம் செல்லவே மாட்டார்கள். எனவே ஒரு தலைவர் தான் உலகத்தில் இருப்பார். இதே போன்று நீங்கள் பார்த்தால் கட்சிகள் காண முடியாது. தேர்தல் என்ற முறை அங்கு இருக்காது. தேர்தல் என்று ஒன்று கிடையாது. ஒரு ஹலீஃபா இருப்பார், அவர் மரணித்தால் இன்னொரு ஹலீஃபா தெரிவு செய்யப்படுவார், இன்னொரு தலைவர் அமீர் தெரிவு செய்யப்படுவார். இப்படி தேர்தல் முறை இன்று 57 நாடுகளிலும் நீங்கள் பார்க்கின்றீர்கள். இந்த தேர்தல் முறை அவர்களிலே காணப்படுகின்றன. இது இஸ்லாம் அல்ல. எனவே இந்த அடிப்படையில் நீங்கள் பார்த்தால் இன்றைக்கு உலகத்தை பாருங்கள், சென்று சில நாடுகளை பாருங்கள். நான் மேலே சொன்ன எந்த விடயங்களும் அவர்களிலே காண முடியாது. முழு ஷிர்க்கு பிதுஅத்துகள் அங்கு நிறைந்திருப்பதை நீங்கள் பார்க்கலாம். கபூர் வணக்கம், ஆனால் இது கூடுமா? எப்படிப்பட்ட ஷிர்க்! அல்லாஹ்வுடைய தூதர் யமன் நாட்டுக்கு அனுப்பும் போது என்ன சொல்லி அனுப்பினார்கள்? உயர்த்தப்பட்ட கபர்களை கண்டால் தரைமட்டமாக்கு, உருவ படங்களை கண்டால் அழித்துவிடு என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். ஆனால் இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் கபர். ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு விஜயம் செய்கின்றவர் முஸ்லீம் என்று சொல்லுகின்றார். அங்குள்ள பெரிய அந்த அவுலியாக்களுடைய கபருக்கு சென்று அங்கு சுஜூத் செய்கிறார், முத்தமிடுகின்றார். நாம் சமீபத்திலே பார்த்தோம், பாகிஸ்தான் ஜனாதிபதி இந்தியாவுக்கு சென்று அங்கு மிகவும் பிரபலமான ஒரு கபருக்கு சென்று எத்தனையோ லட்சம் ரூபாய் சன்மானம் கொடுத்தார். தெளிவான ஷிர்க். இப்படி நாம் பார்க்கணும், இது இஸ்லாமிய நாடுகளா என்று ஒரு கேள்வி எங்களுக்கு எழுகின்றது. இஸ்லாமிய நாடுகள் தானா? அப்ப இஸ்லாமிய நாடு என்றால் என்ன என்று நான் சொல்லிவிட்டேன். இவைகளை நீங்கள் வைத்து பார்க்கும் போது கேள்வி வருகின்றது, இந்த 57 நாடுகளும் இஸ்லாமிய நாடுகள் தானா? அடுத்த ஒரு விடயம் இருக்கின்றது, இந்த 57 நாடுகளையும் உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த 200 கோடி மக்களில் இந்த 57 நாடுகள் அல்லாத வேறு குஃபர் நாடுகளில் வாழுகின்றார்களே, இலங்கை, இந்தியா, அமெரிக்கா, ஜப்பான் போன்ற நாடுகளில் வாழக்கூடியவர்கள் எத்தனையோ லட்சம் மக்கள் இருக்கின்றார்கள். இவர்கள் இந்த நாடுகள், 57 நாடுகளும் முஸ்லீம் நாடுகள் என்று ஏற்றுக்கொண்டால், இந்த குஃபுரியத்தான நாடுகளிலே வாழுகின்ற அனைவரும் நரகவாசிகள் என்பதையும் ஏற்றுக்கொள்ள வேண்டி வரும். நஊது பில்லா. இப்ப நான் சொல்லுகின்றேன், பாகிஸ்தான் இஸ்லாமிய நாடு சொன்னால், அஊது பில்லா, நான் நரகவாசி, மரணிக்கும் போது என்ன நடக்கும் என்று ஆயத்தை பாருங்கள். சவுதி அரேபியாவை நான் முஸ்லீம் நாடு என்று சொன்னால், நான் மரணிக்கும் போது என்னுடைய நிலைமை என்ன என்பதை இந்த வசனத்தை பாருங்கள், நரகவாசி என்று வருகிறது. எனவே அவைகளை முஸ்லீம் நாடு என்று ஏற்றுக்கொள்ள முடியாது. அவைகளும் ஏனைய நாடுகளை போன்ற குஃபுரியத்தான நாடுகள் என்றுதான் விளங்குகிறது. தெளிவாக பாருங்கள். ஏன்? 4:98 அல்லாஹு தஆலா கூறுகின்றான், இன்னல்லதீன தவஃபாஹுமுல் மலாயிகத்து ஸாலிமீ அன்ஃபுஸஹும் قالوا فيما كنتم؟ قالوا كنا مستضعفين في الأرض. قالوا ألم تكن أرض الله واسعة فتهاجروا فيها فأولئك مأواهم جهنم وساءت مصيرا. இப்படிப்பட்ட இந்த குஃபரியத்தான நாடுகளிலே வாழுகின்றார்களே முஸ்லீம்கள் என்று சொல்லிக்கொண்டு ஒரு முஸ்லீம் வாழ்கிறதாக வைத்துக் கொள்ளுங்கள், அவர்களுடைய உயிர்களை கைப்பற்றும் போது மலக்குகள் வருவார்கள். வந்து உயிர்களை கைப்பற்றுவதற்கு முன்னால் கேட்பார்கள், நீங்கள் ஏன் இந்த நாடுகளிலே இருந்தீர்கள், இலங்கையில் ஏன் வாழ்ந்தீர்கள், அமெரிக்காவிலே ஏன் வாழ்ந்தீர்கள், இந்தியாவிலே ஏன் வாழ்ந்தீர்கள், ஜப்பானிலே ஏன் வாழ்ந்தீர்கள், 57 முஸ்லிம் நாடுகள் இருக்கும் போது ஏன் அங்கு செல்லவில்லை என்று கேட்பார்கள். ஒரு முஸ்லிம் நாடு நான் இதை சொல்லவில்லை, இவருடைய பார்வையில் ஏன் நீங்கள் அங்கு போகாமல் இங்கு இருந்தீர்கள் என்று கேட்கப்படும். அப்போது அவர்கள் சொல்லுவார்கள், குன்னா முஸ்தபஅஃபீன ஃபில் அர்த், அப்படி செல்ல முடியாமல் நாங்கள் இந்த பூமியிலே பலவீனமாக்கப்பட்டவர்களாக இருந்தோம் என்று சொல்வார்கள். அப்ப மலக்குகள் கேட்பார்கள், அலம் தக்குன் அருளுல்லாஹி வாசியா, அல்லாஹ்வுடைய இந்த பூமி விசாலமாக இல்லையா, ஒரு கிலாபத்து இருக்கும்போது இருக்கின்றது மதீனாவிலே, நீங்கள் மக்காவிலே வாழுகின்றீர்கள், ஏன் ஏன் அங்கு செல்லவில்லை என்று கேட்டு அவருடைய உயிர்களை கைப்பற்றுவார்கள். பிறகு அல்லாஹ் கூறுகின்றான், மஅவாஹும் ஜஹன்னம், அவர்கள் ஒதுங்கும் தலம் நரகலோகம், வசாஅத் மசீரா, செல்லும் இடங்களிலே மிகவும் கெட்டது அது என்று அல்லாஹ் கூறுகின்றான். எனவே இந்த 57 நாடுகளையும் நாங்கள் முஸ்லீம் நாடுகள் என்று ஏற்றுக்கொண்டால் நாங்கள் நரகவாசிகளாக மாறிவிடுவோம். ஏன், அங்கு போக வேண்டும், அங்கு போய் வாழ வேண்டும். ஆனால் போக முடியுமா, அவர்கள் அனுமதி தருவார்களா, தருகின்றார்கள் இல்லை. எனவே நாங்கள் அந்த 57 நாடும் இஸ்லாமிய நாடு அல்ல என்று ஒரு முடிவு எடுத்தால்தான் இந்த குஃப்ரியத்தான நாட்டிலே வாழுகின்ற எங்களுக்கு நிர்பந்தம் என்று வரும். எங்களுக்கு நிர்பந்தம், மலக்கள் உயிரை கைப்பற்றும் போது ஏன் நீங்கள் போகவில்லை என்று கேட்டால் சொல்லுவோம், இந்த 57 நாடுகளும் முஸ்லீம் நாடுகள் என்ற பெயர்களை வைத்துக் கொண்டு குஃபர் நாட்டிலே வாழ்ந்த எங்களை அவர்கள் அங்கு அனுமதிக்கவே இல்லை. நாங்கள் எங்கே செல்வது, முழு உலகமும் குஃபரியத்திலே கைப்பற்றப்பட்டிருக்கின்றது, எங்கே நாங்கள் செல்வது என்று கேட்க முடியும். எப்போ இந்த 57 நாடுகளும் முஸ்லீம் நாடுகள் இல்லை என்ற ஒரு முடிவெடுத்தால்தான், முஸ்லீம் நாடுகள் என்று முடிவெடுத்தால் மலக்குகளுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாது. நாம் சொல்லுவோம், ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், அவர்கள் நரகம் என்று சொல்லப்படுகின்றனர். நன்றாக யோசியுங்கள், விளங்குங்கள் இந்த விஷயத்தை. பல நூற்றாண்டுகளாக முழங்கப்பட வேண்டிய இந்த சத்தியம் மறைக்கப்பட்டிருந்தது. சத்தியம் முழங்கப்பட வேண்டும், அசத்தியம் ஒழிக்கப்பட வேண்டும். இப்போது இந்த ஆயத்தில் ஒரு விஷயம் இருக்கிறது. உலகத்தில் வாழுகின்ற இந்த 200 கோடி மக்களில் குறிப்பிட்ட செலவுகளை தவிர ஒரு நம்பிக்கை அக்கைதா இருக்கிறது. அது என்ன தெரியுமா, உயிரை கைப்பற்றும் மலக்குடைய பேர் இஸ்ராயில். இஸ்ராயில் ஒருவர் தான் முழு உலகத்திலும் உள்ளவர்களே உயிர்களை கைப்பற்றுகிறார். ஒரே நேரத்தில் 100 பேர்கள் மரணிப்பார்கள், ஒருவர் அமெரிக்காவிலே, ஒருவர் சைனாவிலே, ஒரு இலங்கையிலே. எப்படி கைப்பற்றுகிறார் என்று கேட்டால், அவருக்கு அப்படி ஒரு சக்தி அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் என்று சொல்லி சொல்வார்கள். இப்படித்தான் மதரசாக்களிலே சொல்லி நாங்கள் வளர்க்கப்பட்டோம். அல்லாஹ்வுடைய இந்த குர்ஆன் ஹதீஸை பார்க்க வேண்டும் என்று கண் திறந்ததற்கு பிறகுதான் இந்த மதரசாக்களிலே சொல்லப்படுகின்றவைகளில் 150% பொய் என்பதை நாங்கள் விளங்கிக் கொண்டோம். உதாரணத்துக்கு எல்லா மதரசாக்களையும் சீனா தேசம் சென்றாவது சீர்கல்வி தேடுங்கள், உத்துலுபுல் இல்ம வலவு பிசீன், சீனா தேசம் சென்றாவது சீர்கல்வி தேடுங்கள். ஹதீஸ் அல்ல, இட்டு கட்டப்பட்டது. சீனாவில என்ன இல்ம் இருக்கின்றது, அங்கு பாம்பு, நட்டுவாக்காளி, தேள், பாச்சான், சூப்பு தான் இருக்கின்றது, அங்கு மார்க்கம் இல்லை. இதேபோன்று ஹுப்புல் வதனி நிஸ்புல் ஈமான், நாட்டு பற்றி ஈமானின் பாதி என்று ஒரு இட்டு கட்டப்பட்ட ஹதீஸை சொல்லுவார்கள். அத்தபனி ரப்பி அஹ்சன தாதீப், அல்லாஹ் எனக்கு சிறந்த ஒழுக்கங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறான் என்று ஒரு இட்டு கட்டப்பட்ட ஹதீஸ். ஒழுக்கம் இருந்தது, அது 2வது விஷயம். இந்த ஹதீஸ் இப்படி நபி சொல்லவில்லை, இது கட்டப்பட்டவை. இப்படி நாங்கள் பார்க்கின்றோம், பிழையான நம்பிக்கையில் மக்கள் இருக்கின்றார்கள். அதில் ஒன்றுதான், முழு உலகத்திலும் வாழுகின்ற மக்களுடைய உயிரை கைப்பற்றுவது இஸ்ராயில், அவருக்கு ஒரு சக்தி அல்லாஹ் கொடுத்திருக்கிறான்னு சொல்லுவார்கள். இது பிழையான நம்பிக்கை. ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாஹ் ஒரு மலக்கை நியமித்திருக்கின்றான். ஒரு மலக்கு அல்ல, அது இஸ்ராயில் அல்ல, உயிரை கைப்பற்றுபவருக்கு மலக்குல் மௌத் என்று சொல்லப்படும், மரணத்தை கைப்பற்றும் வானவர், அவ்வளவுதான். இஸ்ராயில் என்றால் அல்லாவின் அடிமை. இஸ்ராயில் என்று ஒரு மலக் இருக்கிறார், அது இரண்டாவது விஷயம். இந்த உயிரை கைப்பற்றுபவர் இஸ்ராயில் என்பது குர்ஆன் ஹதீஸில் கிடையாது. அடுத்தது பல மலக்குகள். இந்த ஆயத்தை பாருங்கள், 4:98 இன்னல்லதீன தவஃபாஹுமுல் மலாயிக்கத்து ஜாலிமி அன்ஃபுஸிஹிம், தங்களுக்கு தாங்களே அக்குருமம் அநீதி இழைத்துக் கொண்டு குஃபுர் நாட்டிலே ஒரு ஹிலாபத்தை நோக்கி செல்லாமல், இஸ்லாமிய நாடுகளுக்கு செல்லாமல் குஃபுர் நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருந்தார்களே, அவர்களுடைய உயிர்களை கைப்பற்றும் போது மலக்குகள் தவஃபாஹுமுல் மலாயிக்கத்து, மலக்கு ஒருமை, மலாயிக்கத்து என்பது பண்மை, மலக்குகள் அவருடைய உயிர்களை கைப்பற்றும் போது என்று வந்திருக்கிறது. இதில் தெரிகின்றது மலக்குகள் நிறைய இருக்கின்றார்கள். இன்னொரு இடத்துல வருகின்றது, ஒரு இடத்துல மலக்குல் மௌத்தில்லதி உக்கில அலைக்கும், உங்கள் மீது சாட்டப்பட்ட அந்த மலக்குல் மௌத்து வருவார். ஒவ்வொருவருக்கும் ஒரு மலக்கை அல்லாஹ் சாட்டி இருக்கிறான். எனவே இது பிழையான ஒரு நம்பிக்கை அக்கீதா என்பதை நான் இந்த இடத்திலே சுட்டிக்காட்டுகின்றேன். அப்ப நாங்கள் பார்த்தோம், இந்த ஆயத்தின் படி அந்த நாடுகளை முஸ்லிம் நாடுகள் என்று எடுத்தால் எங்களால் அங்கு சென்று வாழ முடியவில்லை, அனுமதிக்கின்றார்கள் இல்லை. எனவே நாங்கள் ஒரு முடிவு எடுக்க வேண்டியிருக்கிற குர்ஆன் அதே சொல்லில், ஏன் இவர்கள் எங்களை அனுமதிக்கின்றார்கள் இல்லை, ஏன் இவர்கள் இஸ்லாமியர்களாக இருந்தால் ஏன் இந்த குஃபர் நாட்டில் வாழ்பவர்களுக்கு இடம் தருகின்றார்கள் இல்லை. நபியுடைய காலம் அபூபக்கர் உமர் பின் அப்துல் அஜீஸ் வரைக்கும் உலகத்தில் எங்கிருந்து வந்தாலும் அங்கு வாழ்வதற்கு அனுமதி கொடுத்தார்கள். இஸ்லாத்தை பின்பற்ற வருகிற அவருக்கு இடம் கொடுக்க வேண்டும், ஆனால் இவர்கள் கொடுக்கின்றார்கள் இல்லை. எனவே இது இஸ்லாமிய நாடு அல்ல என்று நாங்கள் ஒரு தீர்ப்பை கொடுத்துவிட்டு இந்த குஃபர் நாட்டில் சில பாவங்களையும் செய்ய வேண்டிய நிலைமை ஏற்படுகின்றது, அதை அல்லாஹூ தஆலா மன்னிப்பான் என்று நாங்கள் இந்த நாட்டில் வாழ வேண்டியிருக்கிறது. அப்படி இல்லாமல் முஸ்லிம் நாடுகள் என்று நாங்கள் நம்பினால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், இந்த ஆயத்தின்படி நாங்கள் நரகம் செல்ல வேண்டி வரும். எனவே இஸ்லாமிய நாடுகள் தானா என்று சிந்தித்து பாருங்கள். இதே போன்று இந்த நாடுகளை நீங்கள் பாருங்கள், இஸ்லாமிய நாடுகள் என்பதற்கு ஒரு அடையாளம் கிடையாது. பொதுவாக நாடுகளை பார்த்தாலும் அடையாளம் இல்லை, நாட்டு தலைவர்களை பார்த்தாலும் ஒரு அடையாளம் கிடையாது. உதாரணம் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் புதுசாக வந்திருக்கிறார், அவரையும் பாகிஸ்தான் ஜனாதிபதி நவாஸ் ஷெரீஃபையும் ரெண்டு பேரையும் ஒரு இடத்தில் வைத்து பார்ப்போம். இதில் யார் முஸ்லீம் என்று எப்படி கண்டுபிடிப்பது? ரெண்டு பேரும் மொட்டத்தலை, தொப்பி இல்ல, ரெண்டு பேரும் புல் சேவ், ரெண்டு பேரும் மீசை இறக்கிருக்காங்க கத்தரிக்கை இல்ல, ரெண்டு பேரும் கோட் போட்டு டை கட்டிருக்குது, ரெண்டு பேருக்கும் கழுசாங் கரண்டைக்கு கீழே, ரெண்டு பேரும் ஒரு நாட்டுக்கு போனோன்னு அந்த நாட்டின் தலைவர் மரணித்து அவருக்கு மரணித்தவருக்கு மலர் வளையம் வைத்து கும்பிடுறாங்க, எல்லாம் செய்யறாங்க. என்ன வித்தியா, எப்படி இது? யாரு முஸ்லீம்? ஒருவருக்கு தெரியாது. இது யார்? அமெரிக்கா ஜனாதிபதி யார்? பாகிஸ்தான் ஜனாதிபதி முஸ்லீம் யார்? எப்படி தேடுவது? ஒரு அடையாளம் இல்லை. ஆனா ஒரு அடையாளம் இருக்கின்றது, அது சாத்தியம் இல்லை. கத்தனா செய்யப்பட்டிருக்கிறதா என்று பார்க்க வேண்டும், அது சாத்தியம் இல்லாத விஷயம். எப்படி பாருங்கள், தலைவர்களை இன்று உலகத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களை ஒரு வித்தியாசம் இல்லை. நாடுகளும் அப்படித்தான். ஆனால் ஐரோப்பிய நாடுகள் இஸ்லாமிய சில சட்டங்களை நடைமுறைப்படுத்துகின்றது. உதாரணத்துக்கு, ஒருவர் களவிலே போய் அமெரிக்கா அல்லது கனடாவோடு இறங்கிவிட்டார், அவர் அந்த நாட்டில் விருந்தாளி, ஜெயிலிலே போட மாட்டார்கள், விருந்தாளி 2 வருஷம் அவர் அங்கிருப்பார், அவருக்கு சாப்பாடு செலவு எல்லாம் கொடுக்கப்படும். அந்த 2 வருடங்களுக்குள் அவர் தொழிலை தேடிக்கொண்டால் பிறகு விசாவை புதுப்பித்துக் கொண்டு போகலாம். ஆனால் சவுதி அரேபியா போன்ற இந்த 57 நாடுகளில் நீங்கள் சென்று அங்கு இருங்கள், கேட்டால் நான் சிறிலங்காவிலிருந்து வந்திருக்கிறேன், குஃபர் நாட்டிலிருந்து. ஏன்? இஸ்லாமிய நாட்டிலே வாழ. உடனே உங்களை பிடித்து விலங்கு போட்டு கொண்டு போய் ஜெயிலிலே அடைத்து விடுவார்கள். இவர் அனுமதி இல்லாமல் உள்ளே நுழைந்தவர் என்று பல வருடங்கள் உள்ளே வைப்பார்கள். இது இஸ்லாமிய நாடா? சற்று சிந்தித்து பாருங்கள். எனவே இந்த நாடுகளை நீங்கள் பார்த்தால் ஹராம் ஹலாலாகவும் ஹலால் ஹராமாகவும் இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். ஹராம் ஹலால், ஹலால் ஹராம் இவர்களில். ஏனைய நாடுகளை போல, அதாவது இந்த இஸ்லாமில் என்று சொல்லக்கூடிய இந்த 72 பிரிவுகளிலும் எல்லா விடயங்களிலும் கருத்து மோதல். ஒரு பெண்ணை தொட்டால் ஒதுவு முடியுமா முடியாதா? கருத்து மோதல். எங்கே கை கட்டுவது? கருத்து மோதல். யாசின் ஓதுவதா இல்லையா? கருத்து மோதல். குருவத்தி இருக்கிறதா இல்லையா? கருத்து மோதல். கைகூலி எடுக்கலாமா எடுக்க முடியாதா? இப்படி பல கருத்து மோதல்கள். அல்லாஹ்வுடைய விஷயத்தில் கூட ஒரு கருத்து கிடையாது. அல்லாஹ் இருக்கின்றானா இல்லையா? சிலர் இருக்கின்றான் என்றால் சிறுக்கு, சிலர் இல்லை என்றால் சிறுக்கு என்று கூறுகின்றார்கள். எங்கே இருக்கிறான்? வானத்திலா பூமியிலா? அரிசியில் இருக்கின்றானா இல்லையா? தூணில் இருக்கின்றானா? துரும்பில் இருக்கின்றானா? வாசப்படியில் இருக்கின்றானா? எங்கும் நிறைந்தவனா? இப்படி பல கருத்து மோதல் 72 பிரிவுகளுக்குள். ஆனால் ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் 72 பிரிவுகளும் ஒரு கருத்தில் இருக்கிறார்கள். அதில் மட்டும். அது என்ன? அல்லாஹ்வும் தூதரும் ஹராமாக்கிய ஒன்றை ஒருவன் ஹலால் என்று சொன்னால் அவன் காஃபிர். அல்லாஹ்வும் ரசூலும் ஹலால் என்று சொன்ன ஒன்றை ஹராம் என்றால் அவன் காஃபிர். இதிலே மட்டும் ஏகோபித்த முடிவு. உதாரணத்துக்கு ஒருவன் பொய் சொல்லுகின்றார், காஃபிர் இல்லை. ஆனால் பொய் சொல்வது ஹலால் என்றால் காஃபிர். ஒருவர் மதுபானம் குடிக்கின்றார், காஃபிர் இல்லை. ஆனால் மதுபானம் கூடும் என்று சொன்னால் அவர் காஃபிர். விபச்சாரத்தில் ஒருவர் ஈடுபட்டு விட்டார், காஃபிர் இல்லை, பெரும்பாவங்கள். ஆனால் அது கூடும் என்று சொன்னால் காஃபிர். இது 72 பிரிவுகளும் ஒத்துக்கொள்கிறது. இதிலே கருத்து மோதல் கிடையாது நான் அறிந்த வகையில். இப்போ இந்த 57 நாடுகளையும் நீங்கள் பாருங்கள். இந்த அடிப்படையில் கூட இந்த 57 நாடுகளும் முஸ்லீம் நாடு இல்லை என்று முடிவெடுக்கலாம். ஏன்? உதாரணத்துக்கு நீங்கள் பாருங்கள், இந்த 57 நாடுகளையும் நீங்கள் சென்று பாருங்கள். என்ன அங்கு? மதுபான கடைகள், விபச்சார விடுதிகள், டான்ஸ் கிளப்புகள், மியூசிக் இசை விற்கக்கூடிய கடைகள் எல்லாம் சர்வசாதாரணம். எந்த நாடும் விதிவிலக்கு கிடையாது. பகிரங்கம் பங்களாதேஷ், ஈராக், சிரியா, துபாய், கட்டார் சர்வசாதாரணம். எப்படி இதை செய்கிறார்கள் என்று கேட்டால், இங்குதான் நீங்கள் பார்க்க வேண்டும். மதுபானம் ஹராம், விபச்சாரம் ஹராம், டான்ஸ் ஹராம், இசை ஹராம். ஆனால் அங்கு பகிரங்கமாக கடைகளை திறந்து வைத்து செய்கிறார்கள். ஏன்? அந்த நாட்டு தலைவர்களுடைய கட்டளை எப்படி என்றால், என்னிடத்தில் அனுமதி எடுத்தால் நீங்கள் செய்யலாம், என்னிடத்தில் அனுமதி இல்லாமல் செய்யக்கூடாது. இதற்குத்தான் நாங்கள் சொல்லுவோம் லைசன், அரபில ருக்ஸா. துபாயில் ஒருவர் மதுபான கடை வைத்திருக்கிறார், அங்கு ருக்ஸா இருக்கும். அது என்ன ருக்ஸா என்றால், அந்த நாட்டு ஷேக் அனுமதி கொடுத்திருக்கிறார், அல்லாஹ் ஹராமாக்கியிருக்கின்றான். இப்ப அல்லாஹ் ஹராமாக்குனதை அவர்கள் ஹலால் ஆக்கியிருக்கிறார்கள். ருக்ஸா என்றால் என்ன? லைசன் என்றால் என்ன? ஹலால், அனுமதி, அனுமதி ஆக்கிவிட்டார்கள். இதே போன்று நீங்கள் பாருங்கள், அல்லாஹு தஆலா ஹலால் ஆக்கியவைகள் அவர்களிடத்திலே ஹராம் ஆக்கப்பட்டிருக்கின்றது. உதாரணமாக நீங்கள் பாருங்கள், ஒரு நாடு அல்லாஹ்வுடைய பூமி, எங்கும் வாழலாம், தடை. காட்டில் வாழக்கூடிய மிருகங்களை நீங்கள் வேட்டையாடலாம், தடை அவர்களிலே. தங்கம் வெள்ளி இதை எந்த இடத்துக்கு நீங்கள் கொண்டு செல்லலாம், அவர்களிலே தடை 57 நாடுகளிலும். எனவே ஹராத்தை ஹலால் ஆக்கியிருக்கிறார்கள், ஹராமை ஹலால் ஆக்கியிருக்கிறார்கள். இந்த ரெண்டையும் செய்யலாம், அந்த நாட்டு தலைவரிடத்தில் அனுமதி எடுக்க வேண்டும். எல்லா நாடு சில நாடுகளில் பகிரங்கம், சில நாடுகளிலே கள்ளத்தனமாக உள்ளே இருக்கின்றது. இது இஸ்லாமிய நாடா? சிந்தித்து பாருங்கள். ஹராம் ஹலால், ஹலால் ஹராம். இஸ்லாமிய நாட்டில் இது இருக்காது. காடு கொடுத்திருக்கின்ற துபாய் கட்டார் இல்லை, அதை கொண்டு போய் காட்டி மதுபானம் வாங்கலாம் அனுமதி. அப்ப அல்லாஹ் தடுத்திருக்கின்றான். என்னுடைய ரகசியம் என்ன? சிந்தித்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். நான் சொல்லுகின்றேன் இதை சாப்பிட வேண்டாம் என்று என்னுடைய குடும்பத்துக்கு. உதாரணத்துக்கு என்னுடைய பிள்ளைகள் ஒருவர் வந்து சொல்லுகின்றார் நீங்கள் சாப்பிடுங்கள் என்று, என்னுடைய கருத்து என்ன? அவர் என்னை கணக்கெடுக்காமல் என்னுடைய சட்டத்தை தூக்கி எறிந்துவிட்டு என்னை விட பெரிய ஒரு இடத்துக்கு செல்கின்றார். இதே போன்று அல்லாஹ் இவைகளை ஹராமாக்கி இருக்கும் போது, இவைகளை ஹலாலாக்கி இருக்கும் போது, அதற்கு மாற்றமாக இந்த 57 நாடுகளும் ஹராமை ஹலால், ஹலாலை ஹராமாக்கி வைத்திருக்கிறார்களே, இவர்கள் அல்லாஹ்வை விட பெரியவர்கள், இவர்களும் கடவுள்கள். அம் லஹும் ஷுரகாஉன் ஷரவுலஹும் மினத்தீனி மாலம் யாதன் பிஹில்லா. அல்லாஹ் கேட்கின்றான், மார்க்க விஷயத்திலே அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாமல் ஒரு சட்டத்தை உருவாக்குகின்ற இணை தெய்வங்கள் கடவுள்கள் இருக்கிறார்களா? குர்ஆன் ஹதீஸ் ஒளியில் இந்த 57 நாட்டு தலைவர்களும் ஆலிஹா கடவுள்கள், எந்த சந்தேகம் கிடையாது. ஏன்? அல்லாஹ்வுடைய சட்டத்தை இவர்கள் மாற்றுகின்றார்கள். இந்த 57 நாடுகளிலே நீங்க போய் ஒரு இடத்துல ஒரு ஏக்கர் காணியை வெட்டிக்கிட்டு இருக்கலாமா? ஒரு 10 பேஜஸ், கோடிக்கணக்கான மக்கள் வாழக்கூடிய இடங்கள் பாகிஸ்தான் சவுதி அரேபியாவில், முடியுமா? முடியாது, ஹராம் அவரிடத்தில். ஆனால் அல்லாஹ்வுடைய பூமி இது, எங்கும் போய் யாரும் வாழலாம், அனுமதி கிடையாது. இப்படி ஹராத்தை ஹலாலாகவும் ஹலாலை ஹராமாகவும் இவர்கள் ஆக்கி வைத்திருக்கின்றார்களே. எனவே இந்த நாடுகள் இஸ்லாமிய நாடுகள் தானா என்று நீங்களே சிந்தித்து பாருங்கள். இந்த 72 பிரிவுகளுடைய இந்த தீர்ப்பின் படிக்கு கூட ஏகோபித்த முடிவில் இருக்கிறார்கள். சரி, குர்ஆன் ஹதீஸ் ஒளியில் என்ன? இதுதான், அவர்கள் கடவுள்கள். அல்லாஹு தஆலா ஒரு இடத்துல கூறுகின்றான், இத்தஹது அக்பாரஹும் வ ரஹ்பானஹும் அர்பாபன் மின் தூனில்லா. இவர்கள் அல்லாவை விட்டுவிட்டு பாதிரிகளையும் பூசாரிகளையும் தலைவர்களையும் கடவுள்களாக ஆக்கிக் கொண்டார்கள். இது ஹதீஸ்ல விளக்கம் வருது. அல்லாஹ் ஹராமாக்கியது ஹலால், ஹலாலாக்கியது ஹராம் ஏற்றுக்கொள்வது. இப்ப 57 நாடுகள் வாழக்கூடிய அந்த 200 கோடி மக்களும், அந்த மக்கள் அந்த தலைவர்களை ஏற்றுக்கொள்கிற முஸ்லீம்கள் ஹராமை ஹலால், ஹலாலை ஹராம் ஆக்கியும் ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே கூறுகின்றான், இவர்கள் அல்லாவை விட்டுவிட்டு இவர்களை கடவுள்களாக ஆக்கி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று அல்லாஹு தஆலா கூறுகின்றான். இதே போன்று இசை எல்லாமே சர்வசாதாரணம் நாங்கள் பார்க்கின்றோம். இதே போன்று இந்த நாடுகள் முஸ்லிம் நாடுகள் தானா என்று சிந்திக்க வேண்டிய ஒரு இது வருகின்றது. பாருங்கள், அதிகமானவர்கள் அங்கு தொழுவதில்லை, அதிகமானவர்கள் கபூர் வணங்கிகள். ஒவ்வொரு நாட்டிலும் பிரிவுகள், பல கட்சிகள் நாங்கள் பார்க்கின்றோம். இது சரியா? தொழுகை விட்டவன் யார் இஸ்லாத்தில்? காஃபிர். தொழுகை விட்டவன் முஷ்ரிக். ஜகாத் கொடுக்காதவன் முஷ்ரிக். கபர் வணங்கிகள் முஷ்ரிக். அல்லாஹ் அல்லாஹ்வை கொண்டு சத்தியம் செய்பவன் முஷ்ரிக். சூனியம் செய்பவன் காஃபிர். சாஸ்திரம் பார்ப்பவன் காஃபிர். இது குர்ஆன் ஹதீஸுடைய தீர்ப்பு. இந்த 57 நாடுகளிலும் இந்த வேலைகளை செய்பவர்கள் முஸ்லீம்கள். 50 நாடுகளிலும் முஸ்லீம்கள். காபிர்கள் தீர்ப்பு வழங்கவே மாட்டார்கள். சொல்லாதவன் முஸ்லீம், கபூர் வணங்கிய முஸ்லீம், சூனியம் செய்பவன் முஸ்லீம், மரணித்தால் தொழுவிக்கின்றார்கள் நாங்கள் பார்க்கின்றோம். அல்லாஹ் சொல்லுகின்றான், இந்த ஆயத்தை வைத்து இந்த நாடுகளை நீங்கள் பாருங்கள் எப்படி என்று. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே கூறுகின்றான், 5:44 வமன் லம் யஹ்கும் பிமா அன்ஸலல்லாஹ் ஃஉலாயிக ஹுமுல் காஃபிரூன் என்று அல்லாஹ் கூறுகின்றான். அல்லாஹ் இறக்கியதை கொண்டு யார் தீர்ப்பு வழங்கவில்லையோ அவர்கள்தான் காஃபிர்கள். சூனியம் செய்பவன் காஃபிர், சாஸ்திரம் பார்ப்பவன் காஃபிர், தொழுகை விட்டவன் காஃபிர், ஜக்காத்து கொடுக்காதவன் காஃபிர், கபர் வணங்கிகள் காஃபிர்கள், பிரிவுகளாக இருப்பவர்கள் முஷ்ரிக்கள். ஆனால் இவர்களை இப்படி தீர்ப்பு வழங்காமல் மாற்றமாக இவர்களை முஸ்லீம்கள் என்று தீர்ப்பு வழங்கினால் வழங்குபவர்கள்தான் காஃபிர்கள் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனில் கூறுகின்றான். 544. எனவே நீங்கள் இதை பாருங்கள் எப்படி இடம் முஸ்லிம் நாடுகளா, சற்று நீங்கள் சிந்தித்து பாருங்கள். இதேபோன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸை வைத்து பாருங்கள் இஸ்லாமிய நாடுகளா என்று சொன்னார்கள். இந்த மதீனா எப்படிப்பட்ட ஊர் என்றால், இந்த மதீனா எப்படிப்பட்ட ஊர் என்றால், ஒரு கடல் பிடித்த இரும்பை துருத்தியிலே போட்டால் அது துப்பரவாக்கிவிடும். இதேபோன்று இந்த மதீனா இருக்கின்றதே, இது பாவிகளுடைய பாவங்களை எல்லாம் துடைத்துவிடும். நான் உங்களுக்கு மறுமையிலே பரிந்துரை செய்வேன், நீங்கள் மதீனாவிலே வாழ்ந்து மதீனாவிலே மரணியுங்கள் என்று சொன்ன ஹதீஸை நாம் புகாரிலே பார்க்கின்றோம். இந்த ஹதீஸை ஒருவர் பார்க்கின்றார், இலங்கை இந்தியா போன்ற குஃபர் நாட்டில் வாழ்பவர், உடனே நபியுடைய பரிந்துரை கிடைக்கும், பாவங்கள் மன்னிக்கப்படும், நான் மறுமையிலே சொர்க்கம் செல்வேன் என்று இவர் சென்று மதீனாவிலே இருக்கிறார். வைத்துக் கொள்ளுங்கள், அங்கு செக் பண்ணக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், வந்து பார்ப்பார்கள், எங்கே ஃபேன் இகாமா என்று கேட்பார்கள். அவர் சொல்ல, என்னிடத்தில் இகாமா இல்லை, நான் ஒரு முஸ்லீம், இந்த நாட்டிலிருந்து வந்திருக்கின்றேன், இதோ ஹதீஸ் என்று ஹதீஸை காட்டுவார். ஹதீஸை படிப்பார்கள், விளங்கிவிடும், இவன் இஸ்லாத்தை கொஞ்சம் விளங்கியவன். உடனே அவனை பிடித்து கையில விலங்கு போட்டு கொண்டு போய் ஜெயிலில் அடைத்து விடுவார்கள். இது உண்மையிலே நடக்கக்கூடிய விஷயம். இதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள், இந்த நாடுகள் முஸ்லீம் நாடுகளா என்று பாருங்கள், மிக தெளிவாக விளங்கும் இது. இதே போன்றுதான் அல் அருளு லில்லா, பூமி அல்லாஹ்வுக்குரியது. அல்லாஹ் கூறுகின்றான், சீரு ஃபில் அர்த், இந்த பூமியில நீங்கள் சுற்றி தெரியுங்கள், ஃபன்துரு கைஃபகான ஆகிபத்துல் முகத்திபீன், இந்த சத்தியத்தை பொய்ப்பித்தவருடைய முடிவு என்ன ஆயிற்று என்று பாருங்கள் என்று வருகின்றது. பார்க்க முடியுமா? விசா, பாஸ்போர்ட், போட்டோ, அனுமதி, செக்இன், என்ன நடக்கின்றது? போக முடியுமா? அனுமதிக்கின்றார்களா? இல்லை. அல்லாஹ் சொன்னால் செல்லுங்கள், ஆனால் இவர்கள் அல்லாஹ்வுடைய பூமி, இவர்கள் அனுமதிக்கின்றார்கள் இல்லை. இதே போன்று நீங்கள் பாருங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஹஜ்ஜத்துல் விதாவிலே வைத்து சில உபதேசங்கள் செய்தார்கள். அதிலே ஒன்று, கருப்பு அடிமையை நியமித்தாலும் கட்டுப்படுங்கள். இரண்டை விட்டு செல்கின்றேன், அதை பிடிக்கும் காலமெல்லாம் வழிகட மாட்டீர்கள். குர்ஆன் ஹதீஸ் சுன்னா. சிறந்த ஒரு மூமின் யார் என்றால், ஒரு கரிவாளமிடப்பட்ட ஒட்டகத்தை போன்ற அமீருக்கு கட்டுப்படுவார், அவர்தான் உண்மையான முஸ்லீம். உங்களுடைய மனைவிமார்களுக்கு அநியாயம் செய்யாதீர்கள், அவர்கள் உங்களுக்கு அமானிதமாக தரப்பட்டிருக்கிறார், அவர்களை நல்ல முறையில் வைத்துக் கொள்ளுங்கள் என்றெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டு சொன்னார்கள், லா தர்ஜிஉ பாதி குஃபாரன் யத்ரிபு பாலுக்கும் ஆனாக பால், என்னுடைய வஃபாத்திற்கு பிறகு நீங்கள் ஏனைய முஸ்லீம்களுடைய கழுத்தை வெட்டுவதன் மூலம் நீங்கள் காபிர்களாகி விடாதீர்கள் என்று சொன்னார்கள் ஹஜ்ஜத்துல் விதாவிலே. எனவேதான் நாம் சொல்லுகின்றோம், சிஃபீன் ஜமல் யுத்தம் எல்லாம் பொய், இந்த ஆயத்தின்படி சஹாபாக்கள் நடக்க மாட்டார்கள், நஊது பில்லா, பொய் வரலாறுகள், நம்பாதீர்கள், நீங்கள் காபிர்களாகி விடாதீர்கள் என்று சொன்னார்கள். சஹீஹான ஹதீஸ் ஸஹீஹ் புகாரியில் வந்திருக்கின்றது. இன்னொரு ரிவாயத்தில், லா தர்ஜு பாதி முர்தத்தீன், முஸ்லீம்களுடைய கழுத்துகளை வெட்டுவதன் மூலம் நீங்கள் மதம் மாறிகளாகி விடாதீர்கள் என்று சொன்னார்கள். எப்படி சஹாபாக்கள் ஜமல் சிஃபியன் யுத்தம் செய்வார்கள்? எப்படி ஹர்ரா யுத்தம் நடக்கும்? எப்படி 70,000 சஹாபாக்கள் வெட்டுப்படுவார்கள்? தெளிவாக விளங்குகிறதா இல்லையா பொய் வரலாறு என்று? குர்ஆன்ல என்ன இருக்கின்றது? அல்லாஹு தஆலா கூறுகிறான், மன் கத்தல மூமினன் முத்தஅம்மிதன் ஃபஜஸாஉஹு ஜஹன்னம், யார் ஒரு மூமினை மனமுரண்டாக கொண்டால் அவனுக்கு கூலி நரகம், ஹாலிதன் ஃபீஹா, அதிலே நிரந்தரமாக கிடப்பான், ஃகலிப அல்லாஹு அலைஹி, அல்லாஹ்வுடைய கோபம் உறங்கும், வலானஹு, அவனுடைய சாபம் உறங்கும், வஅஅத்த லஹு அதாபன் அலீமா, துன்புறுத்தும் வேதனையும் அவனுக்கு இருக்கிறது. எப்படி சஹாபாக்கள் சஹாபாக்களையோ அல் தாபியின்களையோ எப்படி வெட்டுவார்கள்? கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். இந்த இஸ்லாமிய வரலாறு என்று பாடசாலைக்கு இந்த புத்தகம் எழுதிய உலமாக்கள் கொஞ்சம் கூட இவர்கள் சிந்திக்கவில்லையே, படிக்கக்கூடிய மாணவர்கள் கூட சிந்திக்கின்றார்கள் இல்லையே. என்ன காரணம்? குர்ஆன் ஹதீஸ் தெரியாது. மதரசாக்களில் சாஃபி மதுபடிக்கு தான் படித்து தரப்படுகின்றது. குர்ஆன் ஹதீஸை தொடக்கூடாது, அது 17 கலை படிக்க வேண்டும் என்று சொல்லி வைக்கப்பட்டிருக்கின்றது. அதை குர்ஆனை படித்தால் வழிகட்டு விடுவான் என்று சொல்லுகின்றார்கள். எனவே யாரும் இதை பார்ப்பதில்லை. இந்த வரலாறுகளையும் மதுஹபுடைய கருத்துக்களை நம்பி அவைகளை இஸ்லாம்களாக அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த அடிப்படையில் இந்த 57 நாடுகளும் முஸ்லீம் நாடுகளா குஃப்ரியத்தா நாடுகளா என்று பாருங்கள். உதாரணமாக இன்று பாருங்கள், லிபியா, சவுதி அரேபியா, பாகிஸ்தான், சோமால், எகிப்து, லிபியா, பங்களாதேஷ் போன்ற நாடுகளை பாருங்கள், நைஜீரியா. நைஜீரியாவில் போக்கு ஹராம் என்று ஒரு கூட்டம், ஒரு பிரிவு தோன்றி அவர்களுக்கும் அரசாங்க படைகளுக்கும் பயங்கர யுத்தம், ரெண்டு பேரும் முஸ்லீம்களாம். இவர்கள் அவர்களை அவர்கள் இவர்களை கொல்லுகின்றார்கள். யார் இவர்கள்? சோமாலியாவிலே ஷபாப் என்று ஒரு இயக்கம் தோன்றி அரசாங்க அரச படைகளுக்கும் இவர்களுக்கும் யுத்தம், பல்லாயிரக்கணக்கால் கொல்லப்படுகின்றார்கள். இவர்கள் யார்? ஆப்கானிஸ்தானில் அரச படைக்கும் தலிபான்களுக்கும் பயங்கர யுத்தம், லட்சக்கணக்கானவர்கள் கொல்லப்படுகின்றார்கள். இவர்கள் யார்? பாகிஸ்தானிலே அரச படைகளுக்கும் தாலிபான்களுக்கும் பயங்கர சண்டை நடக்கிறது பார்க்கின்றோம். லிபியாவிலே நடக்கின்றது நாங்கள் பார்க்கின்றோம். எகிப்தில் பாருங்கள், முர்ஷித் இஹ்வான் அல் முஸ்லிமூன் என்ற ஒரு இயக்கத்தை ஆரம்பித்தார். முர்ஷித் என்று ஒருவர், அவருக்கு இஸ்லாத்தை பற்றி சரியான விளக்கம் இல்லை, ஒரு அளவு படித்திருக்கின்றார். படித்து மக்களுக்கு சொல்லி ஒரு இயக்கத்தை உருவாக்கி தேர்தலிலும் அவர் வென்றுவிட்டார். உடனே நான் சொன்னேன், இது நீடிக்காது. ஏன்? அவருடைய கட்சியில இருப்பவர்கள் எல்லாம் கபர் வணங்கிகளும் மதுஹபுவாதிகளும் ஹிருக்குவாதிகளும் நூல் கட்டுபவர்களும். அவர்களுக்கு இஸ்லாம் என்றால் என்ன என்று தெரியாது, அமீருடைய கட்டுப்பாடு தெரியாது, பையத்து கிடையாது, பிரியக்கூடாது என்பது அவர்களுக்கு தெரியாது. ஏதோ ஒரு வகையிலே ஒன்று சேர்த்து விட்டார். நான் பல வருடங்களுக்கு முன்னால் இந்த பள்ளியிலே சொன்னேன், இவருடைய ஆட்சி சரிவராது, கவிழ்க்கப்படும் என்று. அதே போன்று இன்றைக்கு பாருங்கள், எத்தனை அல் இஹ்வான் முஸ்லீம்களை கொண்டு குவித்திருக்கின்றார் இன்று இருக்கக்கூடிய இந்த எகிப்து ஜனாதிபதி. இன்று அவர் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். அவர் என்ன பிழை செய்தார்? எனவே இப்படி இந்த எல்லா நாடுகளிலும் கொலை நடக்கின்றது. இவர்கள் யார்? இவர்கள் யார்? இந்த நான் சொன்ன இந்த ஆயத்தின்படி இந்த ஹஜ்ஜத்தில் விழாவிலே லா தரஜூ பாதி குஃபார் என்ற ஹதீஸின்படி இவர்கள் யார்? இவர்கள் அவர்களே அவர்கள் இவர்களை கொள்ளுகின்றார்கள். காஃபிர்களா இல்லையா? இல்லை என்றால் இந்த ஹதீஸுக்கு என்ன விளக்கம்? அரபு மொழி தெரிந்தவருக்கு நன்றாக தெரியும். இதுக்கு மாற்று கருத்து வேறு விளக்கம் கிடையாது. லா தர்ஜிஉ பாதி குஃபாரன், எனக்கு பிறகு நீங்கள் காஃபிர்களாக மாறிவிடாதீர்கள். எப்படி? யத்ரிபு பாலுக்கும் ஆனாக பால், சிலர் சிலருடைய கழுத்துகளை வெட்டி கொண்டு காஃபிர்களாகி விடாதீர்கள். என்ன மாற்று கருத்து? இந்த அடிப்படை சவுதி அரேபியாவில் எத்தனை ஆயிரம் பேர் கொல்லப்பட்டார்கள். முத்தவாக்கள் வந்தார்கள், அங்குள்ள பிழைகளை சுட்டி காட்டினார்கள், உடனே கைது செய்யப்பட்டார்கள். அங்கு பள்ளியிலே மெம்பர்லே ஏறி அசல் இஸ்லாத்தை சொல்ல முடியாது, உடனே அவர்கள் கைது செய்யப்படுவார்கள். என்ன நடக்கிறது பாருங்கள். எனவே நான் இப்ப சொன்ன இந்த முழு நாடுகளிலும் இப்படியானவைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. எனவே அவைகள் இந்த ஆயத்து ஹதீஸின்படி பார்த்தாலும் இந்த 57 நாடுகளும் குஃப்ரியத்தான நாடு, குஃப்ரை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது மிக தெளிவாக இதிலே விளங்குகின்றது. அப்போ ஒரு கேள்வி வரும், இதுதான் என்ன ஒரு கேள்வி வரும். இப்ப நான் சொன்ன விஷயம் மறந்திருக்கும். இல்ல, அதிக்கும் மாவியாவுக்கும் சண்டை, சிஃபின் ஜமல் பிரபல்யமானது, ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், பச்சை பொய், இப்படி ஒரு யுத்தம் நடக்கவில்லை. இதற்கு குர்ஆன் ஹதீஸ் சான்று பகர்ந்து கொண்டிருக்கின்றது. அப்ப இப்படி சொன்ன உடனே சிலவங்க கேட்பாங்க, சரி, விஷயம் சரி, ஆனால் சவுதி அரேபியா அப்படி இல்லை. அது மாஷா அல்லாஹ் இஸ்லாம் அங்கே இருக்குது, கழுத்து ஒட்டுறாங்க, கை ஒட்டுறாங்க, எல்லாம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. சரியா? சவுதி அரேபியாவும் அந்த 57 நாடுகளில் ஒன்றுதான். ஏன்? சவுதி அரேபியாவிலே தெளிவான பிதுஅத்துகளும் ஷிர்க்குகளும் காணப்படுகின்றன, ஹராம்கள் பகிரங்கமாக. அங்கு சவுதி அரேபியாவிலே இதாஅத்து ரியாத் என்று ஒரு எஃப்எம் இருக்கின்றது, ரியாத் எஃப்எம். 24 மணி நேரமும் இசை கூடுமா? ஒரு காலம் வரும், ஒரு கூட்டம் மனையடிவாரத்திலே போய் நின்று கொண்டு இந்த விபச்சாரம் இசையெல்லாம் கூடும் என்று சொல்வார்கள். பிறகு அவர்கள் மீது மழை விழுந்து அனைவரையும் அழித்துவிடும். அவர்கள் பன்றிகளாகவும் குரங்குகளாகவும் எழுப்பப்படுவார்கள். இந்த இசை ரியாத் எஃப்எம் 24 மணி நேரம் இசை. அங்கு பிதுஅத் நடைபெறுகின்றது. வெள்ளிக்கிழமை 2 அதான், இது பிதுஅத், நபி வழி அல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் அபூபக்கர் உமர் ஹத்தாபுடைய காலத்தில் இப்படித்தான் இருந்தது. உஸ்மானுடைய காலத்தில் 2 பாங்க என்று சொல்லுகின்றால் இது பச்சை போய் அவர்கள் செய்யவே இல்லை. இதே போன்று தராவி 23 ரக்காத்துக்கு நடக்கின்றன. தராவி எத்தனை? நபி வழி 11, 13, 9, 7, 5, 3, 1 தொழலாம். 23 ஆக்கி வைத்திருக்கின்றார்கள். இதே போன்று பெரிய ஒரு ஷிர்க்கு அங்கு நடைபெற்றுக் கொண்டிருப்பதை நீங்கள் பார்க்கலாம். அது என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகின்ற நேரத்தில் சொன்னார்கள், லஅனல்லாஹுல் யஹூத வன் நசாரா, யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் அல்லாஹ் சபிப்பானாக. இத்தகது குபூர அம்பியாயிஹிம் மசாஜிதா, அவர்கள் நபிமாருடைய கபறுகளை பள்ளிகளாக ஆக்கிக் கொண்டார்கள், எனக்கு செய்யாதீர்கள் என்றார்கள். ஆனால் இன்றைக்கு மதினாவிலே சென்று பாருங்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய கபருக்கு மேல் குப்பா கட்டி பள்ளியை கட்டி வைத்திருக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய சாபம் இறங்கிக் கொண்டிருக்கிறது இந்த ஹதீஸின் ஒளியிலே. கூடுமா? கூடாது. கேட்டால் சொல்லுகின்றார்கள், இது முன்பு இந்த துருக்கி சவுதியை பிடித்து வைத்திருக்கும் போது கட்டியது என்று. ஏன் இப்போ அந்த ஆட்சிக்கு அதிகாரம் இல்லையா உடைக்க? அதை உடைத்து பள்ளியை மறுபக்கம் விஸ்தரித்து அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த கபரை வெளியிலே வைக்க வேண்டும், மேலே பள்ளி கட்ட கூடாது. ஏன் செய்ய முடியாது கேட்டால், சக்தி இல்லை. ஏன் இல்லை? அந்த யமன் நாட்டுக்கு படைகளை அனுப்பி விமானங்களை அனுப்பி அப்பாவி மக்கள் பல்லாயிரக்கணக்கானவர்களை கொண்டு குவித்துக் கொண்டிருக்கிறது சவுதி அரேபியா. அதற்கு சக்தி இருக்கின்றது. இந்த அல்லாஹ்வுடைய தூதருடைய கபருக்கு மேல் இருக்கின்ற அந்த பள்ளியை உடைத்து மறுபக்கம் கட்ட சக்தி இல்லையா? ஷிர்க்வாதிகள், அவருடைய உள்ளத்தில் இந்த ஷிர்க் இருக்கின்றது. எனவே அவர்கள் பித்அத் ஷிர்க் அனைத்தையும் செய்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே சவுதி அரேபியாவும் அந்த நாடுகளில் ஒன்றுதான், எந்த சந்தேகமும் கிடையாது. அடுத்த ஒரு கேள்வி வருகின்றது. சரி, இந்த 57 நாட்டின் தலைவர்களை பார்த்தால் சரி விளங்குகின்றது, அவர்கள் முஸ்லீம்கள் இல்லை, இது குஃப்ரியத்தான நாடுதான் என்று. சரி, அங்கு இருக்கக்கூடிய மக்களுடைய நிலைமை என்ன என்று ஒரு கேள்வி வரும். அதை விபரமாக இப்ப சொல்ல முடியாது, சுருக்கமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னுடைய உம்மத்து ஒரு காலத்தில் 73 பிரியும், 72 நரகம், 1 சொர்க்கம், அவ்வளவுதான். இந்த 57 நாடுகளிலும் ஏனைய எல்லா குஃபர் நாடுகளிலும் 72 பிரிவுகள் காணப்படுகின்றன. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கின்றார்கள் நரகம் செல்வார்கள் என்று. அபூதாவூத் சஹீஹுல் புகாரியில் வருகின்றது, ஒருவர் சுவர்க்கம் செல்ல விரும்பினால் இந்த அனைத்து பிரிவுகளையும் விட்டு ஒதுங்க வேண்டும், எல்லா பிரிவுகளையும் விட்டு ஒதுங்கிவிட வேண்டும். அதற்கு பிறகு ஜமாஅத்துல் முஸ்லிம் என்ற ஒரு கூட்டம் சத்தியத்தில் குர்ஆனையும் ஹதீஸையும் மட்டும் ஏற்கனவே நான் சொன்னது போன்று பின்பற்றிக் கொண்டிருந்தால் அந்த கூட்டத்திலே வந்து அவர்கள் சேர்ந்து கொள்ள வேண்டும். மற்றபடிக்கு அது நரகம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்கின்றார்கள். அதை நான் இந்த இடத்தில் சொல்லி வைக்கின்றேன். அடுத்த ஒரு கேள்வி வருகின்றது, ஒரு ஜமாஅத் தான் இருக்க வேண்டும் என்று ஏன் சொல்ல வேண்டும்? பல ஜமாஅத்துகள் என்ன பிரச்சனை என்று கேட்கின்றார்கள். இது அல்லாஹ்வுடைய சட்டம், நபியுடைய சட்டம். உலக முழு உலகத்திற்கும் ஒரு ஆட்சியாளர் அல்லாஹ், வானத்திலும் ஒருவன், அவருடைய சட்டம் இந்த பூமியிலும் ஒருவர் இருக்க வேண்டும். ஒரு தலைவர் தான், 57 நாடுகளுக்கும் ஒரு தலைவர் தான் இருக்க வேண்டும். 57 தலைவர்கள் இருப்பது அல்லாவுக்கு இணை வைப்பதாகும். ஹதீஸிலே 73-72 நரகம் ஒன்று சொர்க்கம். இதே போன்று குர்ஆனிலே 7:181 அல்லாஹு தஆலா கூறுகின்றான், நாங்கள் படைத்த மக்களிலே ஒரு கூட்டம் இருப்பார்கள், உம்மத்துன் ஒரு கூட்டம், அவர்கள் நேரான வழியை மக்களுக்கு காட்டுவார்கள், அந்த நேர்மையை கொண்டே சத்தியத்தை கொண்டே தீர்ப்பு வழங்குவார்கள். யார் உலகத்தில் எந்த கூட்டமும் எந்த நாடும் கிடையாது. அல்ஹம்துலில்லாஹ், இந்த இலங்கையில் இருக்கக்கூடிய இந்த ஏத்தாலை தலைமையமாக கொண்டிருக்கக்கூடிய இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீன் மட்டும்தான் இந்த 7:181 யஹ்துன பில் ஹக், நேர்வழியை மக்களுக்கு காட்டுகிறார்கள் குர்ஆன் ஹதீஸை மட்டும். ஒபிஹி யாதிலூன், பிரச்சனை வந்தால் குர்ஆன் ஹதீஸை கொண்டுதான் தீர்ப்பு. ஷாஃபி ஹனபி மாலிக் ஹம்பலிப்படி தீர்ப்பு கிடையாது. அவர் சொன்னார் இவர் சொன்னார் என்ற தீர்ப்பு கிடையாது. குர்ஆன் ஹதீஸ் படியே அவர்களுக்கு தீர்ப்பு வழங்கப்படும். எனவே இந்த கூட்டம் இப்படி ஒரு கூட்டம் தான் இருக்க வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய தீர்ப்பு. அதனால் பல கூட்டங்கள் இருக்க முடியாது. அல்லாஹ்வுடைய தூதரே சொல்லிவிட்டார்கள், ஒரு இமாம் இருக்கிறார், இன்னொருவர் வந்து புதிதாக ஒரு கட்சியை உருவாக்கினால் அவரை கொண்டு விடுங்கள். இது இஸ்லாமிய அல்லாஹ்வுடைய சட்டம். ஆனால் இன்றைக்கு பெருகிக் கொண்டே போகின்றது, பிரிவினை கூடிக்கொண்டே போகின்றது. இந்தோனேஷியாவில் புதிய ஒரு அரசாங்கம் கொடுக்கின்றார்கள். ஏன்? அவர்கள் சிறுக்குவாதிகள், இணை வைப்பவர்கள், அவர்களுக்கு இது இணையாக தெரியாது. ஆனால் இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் ஒரு கூட்டம் இருக்கின்றது. உதாரணமாக அபுபக்கர் சித்தீக் இருக்கும் போது அதில் இருந்து கொஞ்ச பேர் வெளியிலே போய் இன்னொரு கட்சியை உருவாக்கினார், ஜமாஅத்துல் முஃமினீன் அல்லது இபாதுல்லாஹ் அல்லது ஹிஸ்புல்லா அல் ஜமாஅத்து தௌஹீத் அல் அல் இஹ்வான் முஸ்லிமூன் என்று உருவாக்கினால் அவர்கள் முஷ்ரிக்குகள், அவர்கள் முஸ்லீம்கள் அல்ல என்பது குர்ஆன் ஹதீஸுடைய தீர்ப்பு. சரி, இதை சொன்னதும் இன்னொரு கேள்வி வருகின்றது. அப்ப இன்று இருக்கக்கூடிய இந்த நாடுகளிலே இஸ்லாம் இல்லாவிட்டாலும் இப்போது சிரியாவிலே ஒரு இஸ்லாமிய தேசம் உருவாகி இருக்கிறது, அதை பற்றி என்ன சொல்லுகிறீர்கள்? அது உண்மையான இஸ்லாம், குர்ஆன் ஹதீஸ் படி மக்களை வழி நடத்துகின்றார்கள், அங்கு எல்லாம் இருக்கிறது என்று கூறுகின்றார்கள். அதை பற்றி என்ன சொல்ல வேண்டும்? கடைசியாக அதற்கு பெயர் ISIS, இஸ்லாமிக் ஸ்டேட் இன் ஷாம், இஸ்லாமிய தேசம் ஷாமிலே என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். இப்படி ஒரு கூட்டம் சிரியாவிலே இருக்கிறது. அவர்கள் நாங்கள் ஹக்கில் இருக்கின்றோம், அனைவரும் இங்கே வாருங்கள் என்று சொல்லுகின்றார்கள். அவர்கள் சொல்லுகின்றார்கள் இப்படி ஒரு கூட்டம் உருவாகும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் முன் அறிவிப்பு செய்திருக்கிறார்கள். எப்படி? ஒரு கூட்டம் உங்களிடத்திலே வரும், கருப்பு கொடிகளை தூக்கிக் கொண்டு வருவார்கள், தலைப்பாகை அணிந்திருப்பார்கள், வந்து உங்களிலே ஆட்சியை கேட்பார்கள். சிரியா ஷாமிலே, சிரியா ஈராக் பலஸ்தீன் எல்லாத்தையும் எடுக்கும், ஆட்சியை கேட்பார்கள், நீங்கள் கொடுக்க மாட்டீர்கள், பயங்கர யுத்தம் நடக்கும், பிறகு உங்களால் முடியாமல் ஆட்சியை கொடுப்பீர்கள், அந்த தலைவரை நீங்கள் கண்டால் நீங்கள் தவண்டு தவண்டு போயாவது அவரிடத்திலே பைஅத்து செய்து கொள்ளுங்கள் என்று ஒரு ஹதீஸை வைத்து அந்த அபூபக்கர் பகதாதி சொல்லுகின்றார், நான் தான் அவர், நாங்கள் தலைப்பாகை கட்டியிருக்கின்றோம், கருப்பு கொடி பிடித்திருக்கின்றோம், நாங்கள் தான் இந்த கூட்டம், ஷாமிலே நாங்கள் இருக்கின்றோம், அனைவரும் தவண்டு தவண்டு வந்தாவது பையத்து செய்யுங்கள் என்று கூறுகின்றார். இதை நாங்கள் ஆய்வு செய்தோம். யார் ஒரு செய்தியை கொண்டு வந்தாலும் பார்க்கணும், பார்த்தால் இது இட்டு கட்டப்பட்ட ஹதீஸுடைய அளவுக்கு இருக்கின்றது. இது போன்று 2-3 ஹதீஸ் இருக்கின்றது. அதில் அவர் மஹதியாக இருப்பார், பனி கட்டியிலே தவண்டு தவண்டு போயாவது பையத்து செய்யுங்கள் என்று வருகின்றது. இதெல்லாம் இட்டு கட்டப்பட்ட ஹதீஸுடைய அளவுக்கு வந்திருக்கின்றது. இது நிராகரிக்கப்பட வேண்டிய ஹதீஸுகள், மிகவும் பலவீனமான ஹதீஸ்கள் என்று ஹதீஸ்களை இமாம்கள் எழுதுகின்றார்கள், அறிஞர்கள் ஆய்வாளர்கள். எனவே எந்த ஒருவரும் அந்த ஐஎஸ்ஐஎஸ் என்ற இயக்கத்தை இஸ்லாம் என்று நினைத்து விடாதீர்கள். அவர்கள் விட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸை மையமாக வைத்து ஒரு பிரிவை தோற்றுவித்திருக்கின்றார்கள். அது இஸ்லாமிய ஐஎஸ் என்று சொல்ல முடியாது. இஸ்லாமிக் ஸ்டேட், இஸ்லாமிய தேசம் எப்படி சொல்லுவீர்கள்? இஸ்லாமிய தேசம் என்று சொல்லி சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் இருந்தார். அவருடைய கட்டுப்பாடு ஒரு ஆட்சி, அப்படி ஒரு தேசம் இருந்தது. அபூபக்கருக்கு இருந்தது, உமர் ஹத்தாபுக்கு இருந்தது. ஆனால் இந்த ஐஎஸ்க்கு ஒரு தேசம் கிடையாது. இவர்கள் சிரியா இராக்கிலே அங்கும் இங்கும் ஓடி தெரிகின்றார்கள். ஒரு நாளைக்கு ஒரு இடத்தில், இன்னொரு நாளைக்கு இன்னொரு இடத்தில் இருக்கின்றார்கள். இவர்களுக்கு ஒரு தேசம் கிடையாது. எனவே எப்படி ஐஎஸ் என்பார்கள் இஸ்லாமிக் ஸ்டேட் என்று? இது பச்சை பிழை. இது இஸ்லாமிக் ஸ்டேட், இஸ்லாமிய தேசம் என்றால் ஒரு நாடு அவர்களுக்கு இருக்க வேண்டும். அவர்கள் ஓடி ஓடி ஒழித்து தெரிகின்றார்கள். அவர்களை பற்றி நிறைய வரலாறு எங்களுக்கு தேவையில்லை. நான் இங்கு சொல்ல வருவது என்னவென்றால், அந்த இயக்கத்தை முஸ்லீம் என்று யாராவது நினைக்க கூடாது. அவருடைய அடிப்படையெல்லாம் பிழை. அவர்கள் நிராகரிக்கப்பட வேண்டியவர்கள். அவர்களோடு எந்த தொடர்பும் யாரும் வைக்கவும் கூடாது. அவர்களுடைய பயான்களை கூட யாரும் கேட்கக்கூடாது. அது உலகத்திலே ஒரு பயங்கரவாத இயக்கம் என்று முடிவெடுக்கப்பட்டிருக்கின்றது. எனவே ஒரு முஸ்லீம்களும் கவனமாக இருக்க வேண்டும். அது ஒரு இஸ்லாமிய இயக்கம் அல்ல. இந்த ஹதீஸ்கள் இப்னு மாஜாவிலே நீங்கள் பார்த்தால் 4082, அஹமதிலே 8775 இருக்கின்றது. நீங்கள் மௌலியமான உலமாக்கத்திலே கொடுத்து பாருங்கள், இது சரியா என்று. இது முன்கர் மௌலூக்கு மிகவும் என இட்டுக்கட்டப்பட்ட இந்த பலவீனமான ஹதீஸ், மௌலு என்று சொல்லக்கூடிய இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸுக்கு நெருக்கமாக இருக்கிறது எழுதி வைத்திருக்கிறார்கள். எனவே இவைகளை நம்ப முடியாது, அமல் செய்யவும் கூடாது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அப்போ எங்களுடைய இந்த பயானுடைய இது 10 மணிக்கு எங்களுடைய நிகழ்ச்சி முடிவு. அப்போ கடைசியாக ஒரு சுருக்கம் என்னவென்றால், இந்த தலைப்பில் நாங்கள் இதை எடுத்ததற்கு காரணம் ஒரு சத்தியம். பல சத்தியங்கள் உலகத்திலே சத்தியங்கள் மறைக்கப்பட்டிருக்கின்றன. அவைகளை நாங்கள் எடுத்து எடுத்து மக்களுக்கு சொல்லிக் கொண்டு வருகின்றோம். அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்னார்கள், லா தஸாலு தாயிஃபத்துன் மின் உம்மத்தி, என்னுடைய உம்மத்து இந்த 73 ஒரு கூட்டம் இருப்பார்கள். அவர்கள் இந்த சத்தியத்தை கண்டுபிடித்து மக்களுக்கு சொல்லிக் கொண்டே இருப்பார்கள் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அந்த ஹதீஸின் அடிப்படையில் இந்த சத்தியத்தை உலகத்தில் முழங்க வேண்டும் என்ற நோக்கத்திலும், இந்த அசத்திய மக்களுக்கு விளங்க வேண்டும் என்ற அடிப்படையிலும் தான் இந்த தலைப்பை நாம் எடுத்தோம். எனவே இந்த 57 நாடுகளையும் முஸ்லீம் நாடுகள் என்று நாங்கள் எடுக்க முடியாது. அதை எடுத்தால் நாங்கள் நரகவாசிகளாகி விடுவோம். நஊது பில்லா. அவர்களிலே குஃபுரு ஷிர்க் இருக்கின்றது, பிதுஅத்துகள் இருக்கின்றன. ஹராத்தை ஹலால் ஆக்கியிருக்கின்றார்கள், ஹலாலை ஹராம் ஆக்கி வைத்திருக்கின்றார்கள். உலகத்திலே முஸ்லீம் என்று சொல்பவர்கள் கொல்லப்படுகின்றார்கள் அவருடைய பார்வையில். ஆனால் என்ன என்று கூட பார்க்கிறார்கள் இல்லை. எனவே அது இஸ்லாமிய நாடுகள் அல்ல. அப்போ ஒரு கேள்வி, அப்போ இந்த 57 நாடுகளும் இஸ்லாமிய நாடுகள் அல்ல. இந்த முழு உலகத்திலும் இருக்கக்கூடிய நாடுகள் இருக்கக்கூடிய இந்த 200 கோடியும் நரகம் என்று ஹதீஸில் வந்து இருப்பதாக சொல்லுகின்றீர்கள். கடைசியிலே ஐஎஸ்ஐ பார்த்தால் அதுதான் சரி, அதிலே போய் சேருவென்று பார்த்தால் அதுவும் வடிகேடு என்று சொல்லுகிறீர்கள். அப்ப நாங்கள் என்ன செய்வது? நாங்கள் சொர்க்கம் செல்லணும், மறுமையில நரகத்திலிருந்து தப்பணும் என்ற ஒரு கேள்வி வரும். அதுக்கு நான் அல்லாஹ்வின் மீது ஆணையாக ஒரு ஹக்கை நான் உங்களுக்கு சொல்லிவிடுகின்றேன். இஸ்லாம் என்பது அல் குர்ஆனும் அல் ஹதீஸ், இந்த ரெண்டை மட்டும் பின்பற்ற வேண்டும். உலகத்திலே இந்த ரெண்டை பின்பற்றக்கூடிய கூட்டம் யாருமே கிடையாது. இந்த இரண்டை மட்டும் பின்பற்றுகின்ற கூட்டம் இலங்கையில் ஏத்தாலே என்ற இந்த கிராமத்தில் தான் நாங்கள் இருக்கின்றோம், ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்ற அமைப்பிலே. குர்ஆன் ஹதீஸ் ஒளியில் பையத்து இல்லாமல் மரணித்தால் நரகம். எனவே ஒருவர் சுவர்க்கம் செல்ல விரும்பினால், நரகத்திலிருந்து தப்ப விரும்பினால், இன்று காணப்படக்கூடிய அனைத்து பிரிவுகளை விட்டு ஒதுங்கிவிடுங்கள். ஏன்? அந்த பிரிவுகளுடைய பெயர்கள் குர்ஆன் ஹதீஸ்லே கிடையாது, மனிதர்களால் உருவாக்கப்பட்டவை. அவர்கள் குர்ஆன் ஹதீஸ் அல்லாஹ்வை பின்பற்றுகின்றார்கள். எனவே இந்த குர்ஆன் ஹதீஸை மட்டும் பின்பற்றக்கூடிய இந்த கூட்டத்திலே நீங்கள் வந்து இன்னும் உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களை கேட்டு தெரிந்து கொண்டு நீங்கள் இந்த ஜமாஅத்தில் அமீரிடத்தில் பைஅத் செய்து நீங்கள் ஒரு முஸ்லீம்களாக வாழ்ந்து சொர்க்கம் செல்லலாம். ஆனால் இன்றைக்கு தீனை தடகுகளாக ஆக்கி வைத்திருக்கிறார்கள். என்ன சொல்லுகின்றார்கள், 72 சொர்க்கம் ஒரு கூட்ட நரகமா? ஹதீஸிலே 72 நரகம் ஒன்று சொர்க்கம். இந்த ஹதீஸை சொல்லுகின்ற அந்த கூட்டம் நரகமா, மற்ற கூட்டம் சொர்க்கமா? மார்க்கத்தை மாற்றிவிட்டார்கள். இதே போன்று சொல்லுகின்றார்கள், யார் வந்து நாங்கள் தான் முஸ்லீம் என்று சொல்லுகின்றார்களோ அவர்கள் தான் நரகமா? சுபஹானல்லாஹ், ஆச்சரியம். மார்க்கத்தை எப்படி மாற்றுகிறார் என்று பாருங்கள். எந்த கூட்டமாவது வந்து நாங்கள் தான் முஸ்லீம் என்று சொன்னால் அவர்கள் நரகமா? அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் வந்து நாங்கள் தான் முஸ்லீம்கள், எங்களிலே வாருங்கள் என்று அழைக்கவில்லையா? அப்ப மக்கள் எழுந்து விளங்குவது. இன்னொரு கருத்து, அது மறுமை நாளையில் தான் 73 இங்க இல்லையா? இன்னொரு கருத்து, அப்ப மறுமையில் தான் அந்த 73 கூட்டம், அதுல ஒரு கூட்டம் சொர்க்கம் என்றால் அதை பிடித்துக் கொள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உலகத்துக்கு ஏன் கட்டளையிட்டார்கள் என்று கேட்கின்றேன். இப்படி இந்த மார்க்கத்தை குழப்பி அடித்து பலவிதமான கருத்துக்களை போட்டு கருத்து மோதலை உண்டாக்கி வைத்திருக்கிறார்கள். எனவே சுருக்கம் இதுதான், நாங்கள் சத்தியத்தை சொல்லிக் கொண்டிருக்கின்றோம், வந்து இதிலே பைஅத் செய்து நுழைந்து கொள்ளலாம். நாங்கள் மனிதர்கள், நபிமார்கள் அல்ல. இதில் இருக்கக்கூடிய அமீர் உலமாக்களிடம் பிழைகள் ஏற்படலாம். யாராவது வந்து குர்ஆன் ஹதீஸ்களில் இன்ன பிழை இருக்கிறது என்று சொன்னால், ஜஸாக்கல்லாஹ், உங்களுக்கு அல்லாஹ் கூலியை தருவான் என்று சொல்லி எங்களுடைய பிழையை நாங்கள் திருத்திக் கொள்வோம். அடுத்தது குர்ஆன் சொல்வதை போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படியான ஹக்கை சொல்லும் போது ஏனைய பிரிவுகள், யூத கிறிஸ்தவர், மஜூசிகள் எல்லாம் நாங்கள் தான் ஹக்கில் இருக்கின்றோம் சொன்னார்கள். நாங்கள் நரகம் போக மாட்டோம், முஹம்மதும் அவருடைய கூட்டம் தான் நரகம் போகும் என்று அன்றைக்கும் சொன்னார். இன்றைக்கு சொல்வதை போன்று உடனே அல்லாஹ்வுடைய தூதருக்கு வஹி வந்தது, சொன்னார்கள் நான் சொல்வது ஹக். இதைவிட ஒரு சத்தியம் எங்கேயாவது இருந்தால் கொண்டு வாருங்கள், அதை நான் முதலாவதாக ஏற்றுக்கொள்வேன் என்று சொன்னார்கள். அதைத்தான் இன்றைக்கும் ஜமாஅத்துல் முஸ்லிமீன் சொல்லுகின்றது. இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீனை விட வேறு ஒரு சத்தியத்தில் ஒரு கூட்டம் இருப்பதை நீங்கள் காட்டினால் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் நிச்சயமாக அதை ஏற்றுக்கொள்வோம். அப்ப இதிலே பல சந்தேகங்கள் வரும், ஆனால் கேள்வி பதிலுக்கு இடமில்லை. நாங்கள் 10 மணிக்கு முடிக்க வேண்டியது, 10 நிமிஷம் கூட போய்விட்டது. இன்ஷாதான் நாங்கள் பிறகு இன்னொரு தலைப்பில் ஒரு உரையொன்று ஏற்பாடு செய்வோம் இன்ஷா அல்லாஹ். அதில் கேள்வி பதில்களுக்கும் இன்ஷா நாங்கள் இடம் அளிப்போம். அப்போ முடிச்சுக்கொள்வா, ஒன்னும் இல்லையே. அப்ப யாருக்குமே நம்ம சந்தேகங்கள் அப்படி இருந்தால் தனிப்பட்ட முறையில் நீங்க வந்து எங்களுடைய ஜமாத்து அமீரையும் சந்திக்கலாம், நம்மளையும் சந்திக்கலாம், உலமாக்களை சந்தித்து கேட்டுக்கொள்ளலாம். சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி சுபஹானகல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அந்த் அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக்